இந்த சூராவினுடைய விளக்கத்தை சொல்லிக் கொடுங்கள், இந்த சூராவின்படி வாழ உங்களுடைய பெண்மக்களை பழக்குங்கள் என்று. எந்த சூராவை குறித்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்களோ அந்த சூராவினுடைய தொடர்புடையான விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய அடிப்படையில் கடந்த வாரங்களில் அல்லாஹு நூறு சமாவாத்தி வல் அர்த் என்று சொல்லப்படுகிற அல்லாஹு தாலா இந்த வானம் பூமியினுடைய பேரொளியாக இருக்கிறான் என்ற அந்த வசனத்தினுடைய விளக்க உரைகளை நாம் இந்த மஜ்லிஸிலே பார்த்தோம். அது ஒரு நீண்ட, கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரங்கள் தொடர்புடியாக அதனுடைய விளக்கங்களை நாம் பார்த்தோம். குரானில் இருக்கக்கூடிய வசனங்களிலேயே ஆயத்து நூர் என்று சொல்லப்படுகிற, பெருமானார் அவர்களால் இது ஒளிமிக்க வசனம் என்று சொல்லப்பட்ட அந்த நூறினுடைய அந்த ஆயத்து நூர், அல்லாஹு நூறு சமாவாத்தி வல் அர்த் என்கிற அந்த வாசகத்தினுடைய விளக்க உரைகளை நாம் பார்த்தோம். இப்போ அடுத்தபடியாக அதனுடைய அடுத்த ஆயத்தை, அதனை தொடர்ந்து வருகிற ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், பி புயூத்தின், வீடுகளில், அதின் அல்லாஹு அன் துர்ஃபா, அல்லாஹுவினுடைய பெயர்கள் உயர்த்தப்படுவதற்கும், ஒயுதுக்க ரஃபி ஹஸ்முஹு, அல்லாஹுவினுடைய பெயர்கள் அங்கே திக்ர் செய்யப்படுவதற்கும், அல்லாஹ் எங்கே கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த வீடுகளில், யுசப்யஹலஹு ஃபீஹா பில் குதுவி வல்லாசால், நீங்கள் அல்லாஹுவை காலையும் மாலையும் அழையுங்கள், அவனை தஸ்பீஹ் செய்யுங்கள், அவனை துதியுங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார். போன வாரம் சில பணிகள் இருந்ததுனால வர முடியாமல் போயிடுச்சு. பர்சனலாக உள்ள எந்த வேலையும் நான் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வச்சுக்கிறதில்லை. இங்கே யாரும் வர்றாங்க, கொஞ்சம் பேர் வர்றாங்க, கூட பேர் வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் இட் இஸ் நாட் கன்சிடரபிள், நான் எடுக்கிறதில்லை. என்னுடைய தனிப்பட்ட முறையில் எனக்கு எங்கெல்லாம் மீட்டிங்க்கு அழைப்பு வருது, சொந்தமாக பர்சனலாக வருது, எதுக்குமே நான் போகிறது கிடையாது. இந்த வேலையை ஞாயிற்றுக்கிழமைக்காக வேண்டி எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு தான் இங்கே வருது. போன வாரம் கல்லூரியிலிருந்து எலெக்ஷன் டியூட்டிக்காக வேண்டி போனதுனால என்னால் வர முடியாமல் போச்சு. சில நண்பர்கள் ஃபோன் பண்ணி அப்புறம் கேட்டாங்க, அதுக்கு எங்கே மீட்டிங் இருந்தான்னு. என்னுடைய பர்சனல் மீட்டிங் எதையுமே நான் ஒத்துக்கிறது இல்லை, இது வந்து நிர்பந்தம் கவர்மெண்ட் சைட்லேருந்து, அதனால் போனேன். அதுக்கு முன் வாரத்தில் நாம் இந்த ஆயத்து சார்ந்து சில விஷயங்களை இங்கே பகிர்ந்து கொண்டோம். காலத்தின் கட்டாயம் கருதி இன்றைக்கு நடக்கிற அந்த செய்திக்கு நேரடியாக அல்லாஹ் நம்மிடத்திலே பேசுவதை போன்று இந்த ஆயத்து அமைந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த சமூகம், இந்த 2020 இன்றைக்கு தலைவிரிகோலமாக தெருக்களிலே சமூகத்தினுடைய வெளிப்பகுதியிலே வந்து எதை குறித்து ஆர்ப்பரிக்கிறார்களோ அது சம்பந்தமாக வழிகாட்டுவதாக இந்த வசனத்தை அல்லாஹு தாலா எப்பந்தான் இறங்கியிருக்கான், இட் இஸ் எ ஃப்ரெஷ் ஒன், தாஜா அப்படின்னு சொல்லுவாங்க, இப்பந்தான் இறங்கியிருக்கும் பொழுது அப்படிங்கிறது மாதிரி அல்லாஹு தாலா இந்த சமுதாய இந்த வசனத்தில் சில வழிகாட்டு. இந்த நேரத்தில் ஒரு சில செய்திகளை பதிவு செய்ய வேண்டும். நாம் என்னதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்களையோ அல்லது நாம் எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகளை நம்முடைய அறிவால், நம்முடைய சாதனங்களால், நம்முடைய முயற்சிகளால் மேற்கொண்டாலும் கூட அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை தான் நமக்கு என்றைக்கும் வெற்றியை தருமே தவிர, அது அல்லாத எந்த உபகாரமும், எந்த உபகரணமும், எந்த அறிவும், எந்த எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு எந்த காலத்திலும் வெற்றியை தராது என்பதுதான் வரலாறு நெடுகிலும் எல்லா நபிமார்களுக்கும் ஏற்பட்ட உண்மை. நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க, எவ்வளோ கம்மியாக கூட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உத்தாக்கள், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உபகரணங்கள், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வேறு ரீதியான சிந்தனைகள், இதெல்லாம் எவ்வளோ கூட கம்மி அப்படிங்கிறதெல்லாம் அங்கே செய்தியே இல்லை. நீங்கள் அல்லாஹுவினுடைய அந்த உதவியை முன்னோக்கியவர்களாக அவனின் பக்கம் திரும்பி அவனையே நம்பி நீங்கள் இருக்கிறீர்களா அப்படிங்கிறத மட்டும்தான் அல்லாஹு தாலா எல்லா காலத்திலும் பார்த்திருக்கிறான். ஆக அந்த விஷயத்தில் இந்த சமூகம் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறது. இந்த ஆயத்தில் எவ்வளோ அழகாக அல்லாஹ் ஒரு செய்தியை, அதே தகவலை நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா எங்கிருந்து பார்த்தாலும், நான் எப்போதும் சொல்கிற மாதிரி எல்லா நிலைக்கும் தோதுவாக இந்த வசனத்தில் அல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னான், ஃபீ புயூத்தின் அதின் அல்லாஹு அன் துர்ஃபா. மேலே உள்ள வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், ஒரு மூமின் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அவனுடைய அந்த நூரே ஹிதாயத், அவனுடைய இதயத்தில் இருக்கிற அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிற அந்த ஒளியை நாம் எப்படி ஏற்றி வைக்கிறோம் என்கிற செய்தியை கடந்த வசனத்திலே அல்லாஹு தாலா இன் டீடைல்டா ஒரு பெரிய ஒரு செய்தியாக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு கார்னரையும் சொல்லி சொல்லி நமக்கு சொல்லி தந்தார். அப்ப அந்த விளக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹிதாயத், நூரே ஹிதாயத், அந்த ஒளி யாருக்கு கிடைக்கும், அது எங்கிருந்து கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய செய்திகளை, தகவலை அல்லாஹு தஆலா இதுல சொல்றான். இந்த ஆயத்துல ஒரு முக்கியமான ஒரு ஐ ஓபனர் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு ஒரு டேர்ன் அப்படின்னு சொல்லுவோம்ல வாழ்க்கையில, அதே மாதிரி ஒரு செய்தியாக இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. எப்படி அப்படின்னா, அப்படி பார்த்தோம் ஃபீ புயூத்தின் ஆரம்பிக்கும் போதே அல்லாஹு தஆலா ஒரு வித்தியாசம் ஆரம்பிக்கிறான். ஃபீ புயூத்தின், வீடுகளில், ஃபீ அப்படின்னு சொன்னா இந்த ஹவுசஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த ஹவுசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் குரானிய வசனம் ஆரம்பிக்காது, எந்த நேரத்திலையும் குரானிய வசனம் இப்படி ஒரு செய்தியோடு முன்னால் இல்லாமல், முன்னால் ஏதாவது தகவல் இல்லாமல் ஆரம்பிக்க மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல அல்லாஹு தஆலா அப்படி ஆரம்பிக்கிறான். ஆரம்பிப்பதற்கு காரணமாக நம்முடைய உலமா பெருமக்கள் அதற்குரிய சில செய்திகளை நமக்கு சொல்லித்தருகிறார். இந்த இடத்த புயூத் அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விளக்கங்களை இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்ப இந்த வசனம் இப்படி திடீரென்று ஃபீ புயூத்தின், இந்த ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறானே, இதனுடைய தொடர்பு தான் என்ன அப்படிங்கக்கூடியதுல உலமாக்களிடத்திலே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் உண்டு. கருத்து வேறுபாடுன்னா அவங்கவுங்களுடைய அந்த கருத்துக்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதுல இமாம் இப்னு கதீர் என்று சொல்லுகிற உலக புகழ் பெற்ற அந்த இமாம் அவர்கள் எழுதுகிற போது ரெண்டு மூணு விதமான தகவல்களை அங்கே பதிவு செய்கிறார்கள். அல்லா இந்த இந்த ஃபீபுயூத்ங்கிறதுக்கு முன்னாடி எங்க கொண்டு போய் அல்லாஹு தஆலா இதை இணைக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு ரெண்டு மூணு தகவல்கள், யுசப்பிஹ் அப்படிங்கக்கூடியது மறைஞ்சிருக்கு, அல்லாவினுடைய வீட்டில் அவர்கள் தஸ்பீஹ் செய்யட்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றான் அப்படின்னு ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, ஒரு அற்புதமான கருத்து, எல்லா இமாம்களும் ஏகோபித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கருத்து என்னன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்துல யஹ்தில்லாஹு லினூரிஹி மையஷா அப்படின்னு ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹு தான் நாடியவர்களுக்கு தன்னுடைய ஒளியை கொண்டு நேர்வழி காட்டுகிறான். இதுதான் இந்த ஆயத்துக்கும் போன ஆயத்துக்கும் உள்ள லிங்க். இந்த ஆயத்தை விளங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த போன ஆயத்தினுடைய லைட்ல, அதனுடைய வெளிச்சத்துல, அந்த பார்வையில இந்த ஆயத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அழகான ஒரு செய்தியை நம்முடைய இந்த வேத வியாக்கியானிகள் நமக்கு சொல்லித்தராங்க. இதுல என்ன அப்படி பியூட்டி, இதுல என்ன அப்படி ஒரு அழகு அப்படின்னு கேட்டா அங்க சொல்றாங்க, அல்லாஹு தஆலா மூமின்களுடைய அந்த நூர் அவங்களுடைய இதயத்துல எப்படி இருக்கும், அது எவ்வளவு பெரிய ஜோதியாக வெளிப்படும், அது அவர்களுக்கு மட்டுமல்ல அவர்களுடைய குடும்பத்தார்கள் இந்த உலகத்திற்கே அது ஒரு பெரும் ஜோதியாக எப்படி வெளிப்பட்டு அது இருக்கும் அப்படிங்கறத அல்லாஹு தஆலா போன வசனத்துல சொன்னான். மூமின்கள் என்பவர்கள், முஸ்லீம்கள் என்பவர்கள் ஏதோ தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்திற்கும் தங்கள் சமூகம் சார்ந்து மட்டும் நடப்பவர்கள் அல்ல. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தான் முதல் வசனம். அல்லாஹு பெரியவன், அஷத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ், ஹையால சலா தான், ஹையால ஃபலா. இது எல்லாருக்குமான அழைப்பு. இன்னைக்கு ஒரு கோர்ஸ் ஒன்று வச்சுட்டு உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆட்டிடியூட் சேஞ்ச், நீங்கள் எப்படி நடக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேணுமா. இன்னைக்கு விற்கக்கூடிய புத்தகங்கள்லே மிக பெரும்பாலான விற்கக்கூடிய புத்தகம் எது அப்படின்னு சொன்னால் பர்சனல் மோட்டிவேஷன் புக்ஸ். இன்னைக்கு கோடி கணக்கில் விற்கிது, வாங்கி வாங்கி திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை அந்த புக்குகள் சந்தையில் வந்துக்கிட்டே இருக்கு. தன்னம்பிக்கை வேண்டுமா, இப்படி வெற்றி பெற வேண்டுமா, அப்படி வேண்டுமா, கடைசியில் யார் வெற்றி பெறான்னு கேட்டால் எழுதினவன் வெற்றி பெற்றுறான், அவனுக்கு நல்ல காசு கிடைச்சி போகுது, அவன் செட்டில் ஆயிடுறான். ஆனால் படித்தவன் எவனாவது வெற்றி பெற்றானா தெரியல, இருக்கலாம், ஒவ்வொரு செயலிருந்து ஒவ்வொரு கார்னர்லேருந்து இருக்கலாம். ஆனாலும் கூட வெற்றியை ஒரு பெரிய, அதாவது ஒரு மனிதனுடைய இம்மை மறுமை அவனுடைய சோசியல் அண்ட் பிசிக்கல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நேர்கோட்டில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இங்கே வாங்கன்னு அஞ்சு வேளை கூப்பிட போகிறது வாங்கல மட்டும்தான், அது எல்லாருக்கும் சேர்த்துமான அழைப்பு. இட் இஸ் ஏ ஓப்பன் கால் ஃபார் ஆல், எல்லாருக்கும், இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், யாராக இருந்தாலும் சரி. இஃப் யூ வாண்ட் டு விக்டரி ப்ளீஸ் கம் டு த மஸ்ஜித். ஒரே அழைப்பு, யாராக இருந்தாலும் இங்கே வந்து அந்த வெற்றியை நீங்கள் அடைந்து கொள்ளலாம். அது என்ன விதமான வெற்றி, உங்களுடைய முழுமையான வெற்றி. ஒரு பக்கம் மட்டும் வீங்கிறதல்ல வெற்றிங்கிறது, அவர் நிறைய சம்பாதிச்சிட்டார், இன்னைக்கு சொல்லித்தரப்படுறதுலாம் அதுதான், நிறைய சம்பாதிக்கிறது வெற்றி, நிறைய காசு வந்துருச்சு. புருஷன் எங்கே பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்காரு, வீட்டில் கேட்டால் அவர் இங்கே இருக்கவே மாட்டாருங்க, அவர் எங்களை பார்க்கவே மாட்டாருங்க, புள்ள அது ஒரு மாதிரி போகுது. அதுக்கு பேர் வெற்றி அல்ல, எல்லோரும் சேர்ந்து, ஒரு குடும்பமே சேர்ந்து, ஒரு சமூகமே சேர்ந்து, தானும் வெற்றி அடைந்து அடுத்தவர்களையும் கூப்பிட்டு போகிற வெற்றி இருக்கிறது அல்லவா, அதுதான் உண்மையான வெற்றி, தன்னோடு சேர்த்து எல்லோரையும். அதனால தான் நல்லா திருக்குறளில் சொல்லுவோம், உதுகுல் ஜன்னத்தை அன்பும் சுவாசிக்கும் தொடரும். நீங்கள் மட்டும் சொர்க்கத்துக்கு போகிறது அறிவான தன்மை அல்ல, உங்களோடு சேர்த்து உங்கள் குடும்பம், உங்களுடைய பிச்சிலங்கள், உங்களுடைய குழந்தைகள், இந்த உலகத்தில் எதெல்லாம் உங்களுக்கு கண்குளிர்ச்சியாக இருந்ததோ அங்கே சொர்க்கத்திலையும் அதே மாதிரி வரணும். இங்கே இருந்த மாதிரி வீடு, இங்க இருந்த மாதிரி மனைவி, இங்க இருந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் அங்க ஒன்னா இருக்கும்போது அதுல கிடைக்கக்கூடிய ஒரு ஆத்ம திருப்தி இருக்கிறதே வேற எதுலையும் கிடையாது. அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டிதான் எல்லாத்தையும் இழக்கிறான் மனுஷன். தன் குடும்பம் தங்களுடைய புள்ள குட்டிக்காக வேண்டி அவர்கள் படிக்கணுங்கிறதுக்கு எவ்வளவு சிரமம், அதுக்காக வேண்டி போய் அதுக்காக வேண்டி என்ன இஸ்லாமிய மாறுபாடு தாராளமா செய்யலாம். ஏன் அப்படின்னு கேட்டா இந்த காசு வாரணுங்க, வந்தாதான் என் பிள்ளைய படிக்குங்க சொல்றானா இல்லையா இந்த கொஞ்ச காலம் வாழ்க்கைக்கு. அப்ப அதுவல்ல இஸ்லாம் சொல்லித்தருகிறது உண்மையான வெற்றியின் பக்கம் வாருங்க. அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான் ஃபீ புயூத்தின் அப்படிங்கிறத நம்முடைய முஃபஸ்ஸிர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள், யஹதில்லாஹு நீ நூரிஹி மையஷா அப்படிங்கக்கூடிய வார்த்தையில கொண்டு போய் சேருங்க. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஹிதாயத்தை தருகிறான் தன்னுடைய ஒளியிலிருந்து அப்படிங்கிறது இந்த வீட்டோட அங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. இப்ப இந்த இடத்துல அப்படி நிறுத்திட்டு அந்த முன்னாடி உள்ள யஹதில்லாஹு லி நூரிஹி மையஷா அப்படிங்கக்கூடியதை ஏற்கனவே நம்ம படிச்சோம், நான் அதுக்கு கொஞ்சம் விளக்கமும் சொன்னேன். இப்ப திரும்ப அந்த வார்த்தையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதுல சொல்றான் யஹதில்லாஹு லி நூரிஹி, மேல ஒரு மூமினுடைய உதய இதயத்துல எவ்வளவு பெரிய லைட், எவ்வளவு பெரிய ஹிதாயத், எவ்வளவு பெரிய நூர், இந்த உலகத்துக்கே வெளிச்சம் காட்டுகிற அளவுக்கு உள்ள நூரை அவருடைய இதயத்தில் ஒரு விளக்கு மாதிரி நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றானே, அது யாருக்குன்னு கேக்குறான். அது யாருக்கு, யாரால், எந்த முயற்சியால், எந்த அஸ்பாபுகளால் ஒரு மனுஷன் அதை அடைஞ்சிக்க முடியும். ஒரு 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 நிதர்சனமான ஒரு ஒரு வசனம் அதுல அல்லாஹ் என்ன அழகா சொல்றான், யஹதில்லாஹு லி நூரிஹி, அல்லாஹ் தன்னுடைய நூரை கொண்டு வழிகாட்டுவான், மையஷா தான் நாடியவர். அதனால இது கிடைக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அது ஒரு தௌஃபீக், அல்லாஹுவினுடைய தௌஃபீக் யாருக்கு இருக்கிறதோ, அல்லாஹுவினுடைய அந்த நிதர்சனமான பார்வை எவர் மீது விழுகிறதோ அவர்களுக்கு தான் வழி காட்டுறது, எல்லாருக்கும் அல்ல. அந்த பாதையே எடுத்து போகிற உலகத்துல பெரிய ஒரு நல்ல உலக பெரிய ஆள் வந்துட்டாருங்க, பெரிய பர்சனாலிட்டிங்க, அவர் மாதிரியே அவர் பாதையை எடுத்து போற ஒருத்தன் ஃபெயிலா போயிடுறான். உலகத்துல எந்த வாழ்க்கைக்கும் எதுக்குமே ஒரு இப்படிதான் ஒரு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது கிடையாது உலகத்துல, இதுதாங்க இப்படி இப்படி நடந்துட்டா இவன் ஜெயிச்சிருவாங்க இல்ல, ஒருத்தன் அந்த மாதிரியே இல்லாம ஜெயிக்கிறான், ஒருத்தன் அந்த மாதிரி நடந்து தோத்து போறான் ஃபெயிலியர் ஆகிறான். அப்ப அந்த இடத்துல உண்மை என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி அளவுகோல்கள் இல்லை அப்படிங்கறத இந்த சமூகம் ஒன்னதான் விளங்கும், ஒரு பெரிய டோர் ஓபனர். இது அல்லாஹ் சொல்றது ஹிதாயத்துக்கு, வெறும் ஹிதாயத்து மட்டுமல்ல முழு வாழ்க்கைக்கு. யஹதில்ல அல்லாஹுவினுடைய தௌஃபீக்கை இந்த சமூகம் தேட வேண்டுமே தவிர வெறும் அஸ்பாபுகளை வைத்து, வெறும் காரண காரியங்களை வைத்து வெற்றி விட்டு. அதனாலதான் அந்த சஹாபாக்கள் அப்படி நின்றாங்க பத்ர் போர்க்களத்துல, அங்க இறங்கும் போது வாள் உடஞ்சிருந்துச்சு, ஆளு ஒழுங்கா இல்ல, எதுவும் கிடையாது, குதிரை ஒழுங்கான குதிரை கிடையாது, உடஞ்ச வாள், உடஞ்ச அந்த கேடயம், அங்க எதுவும் யாருத்தா வர்றீங்க அப்படின்னு ரசூல்லா கேட்டோன்னு அப்படி எழுந்திரிச்சாங்க வந்துட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவங்க இந்த இதுகள் இந்த அஸ்பாபுகள் இருந்து அந்த அஸ்பாபுகளையும் எடுத்துக்கிட்டாங்க, எடுக்காம இல்ல, நல்ல ஒரு விஷயத்தை வழங்கணும். இது பேசுறவங்க சில பேர் அப்படி இப்படியும் சொல்லிடுறாங்க, இது தேவையே இல்லை எல்லாமே அல்ல, அப்படியும் அல்ல. இந்த உலகம் தாருல் அஸ்பாப், சில காரண காரியங்கள் உண்டு, ஆனால் இது மட்டுமே முடியும் என்பது இல்லை அப்படிங்கறத தெளிவா. அப்ப அந்த பதில்ல காரணங்கள்லாம் எதுவும் இல்லை, சும்மா தூக்கிக்கிட்டாங்க போனாங்க, சண்டைக்கு கூட போல, சும்மா தான் போனது, அவங்க அந்த இதை போய் தடுக்கலான்னு தான் போனது. அங்க போனா பெரிய சண்டை, அங்க பார்த்தா இவங்கள மாதிரி ட்ரிபிள் நிக்கிறான் பங்கு, அவங்களிடத்துல எல்லா உத்தாக்கள், எல்லா விதமான நவீன கருவிகள் இருந்தது, ஆயுதங்கள் இருந்தது, படைகள் இருந்தது, பலம் இருந்தது, அந்த சிந்தனையோடு இருந்தார்கள். ஆனா இங்க எதுவும் இல்லை, உடஞ்ச வாளும் உடஞ்ச கேடயமும் ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு சேர்த்து ஒரு குதிரையும் இப்படிதான் இருந்தது. ஆனால் அல்லாஹு தஆலா உலக வரலாற்றில் ஒரு பெரிய வெற்றியை தந்தான், ஒரு பெரிய விக்டரி இஸ்லாமிய சமூகத்திற்கு. இந்த இந்த சாம்ராஜ்யம் வளருவதற்கு கால் கால்கோளாக அமைந்தது முதல் ஊன்றுகோல் அந்த பத்ர் தான். அப்ப அந்த இடத்துல இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய தௌஃபீக். இதை இந்த சமுதாயத்துக்கு, மரமண்டையான இந்த சமுதாயத்துக்கு நினைவூட்டுவதற்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எதை விட்டோ விலகி நாம் என்னமோ நினைச்சுக்கிட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம். எல்லாரும் பேசுறாங்க பேசுறாங்க, அடிக்கடி சொல்றது வழக்கம். இந்த சமூகத்தில் நம்ம இன்னும் வந்து நாங்க முன்னேறல, இன்னும் நாங்க வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணல, நாங்க அங்க வரல, எதிர்கால சிந்தனைகள் வரல. இந்த சமூகத்தினுடைய ஒரே வெற்றி எவ்வளவு பின்னோக்கி சொல்லுகிறதோ அதை வச்சுதான் ரசூல்லாட்ட போகணும். ரசூல்லாட்ட போற வரை இவங்களுக்கு வெற்றி. ரசூல்லா விட்டுட்டு எவ்வளவு தூரம் நீங்க விலகி போகிறீர்களோ நீங்க அல்லாவை விட்டு தூரமா போயிருவீங்க அப்படிங்கறத தவிர வேற இன்னொரு சத்தியமே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா ரசூலை தேடித்தான் அதற்கு முன்னுண்டான எல்லா நபிமார்களும் வந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து ஆரம்பிச்சு நபி வர்றாங்க நபி வர்றாங்க நபி வர்றாங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ரசூலை நோக்கி வந்தார்கள். இந்த சமூகம் திரும்பவும் ரசூல் பக்கம் தான். அந்த நேரத்தில் இருந்த அந்த ஒழுங்குகள், அந்த கட்டமைப்புகள், அந்த சமூக அமைப்புகள், அந்த சொசைட்டி பேஸ்ட், அதை பார்த்து தான் இந்த சமூகம் போக வேண்டுமே தவிர, இல்ல இல்ல நாங்க இங்கிட்டு போய் இங்கிட்டெல்லாம் நாங்க ஆண்டுருவோம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்முடைய மடமையை தவிர. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் அதுக்கு நல்லா சொல்லி தர்றான். தௌஃபீக் முக்கியமான ஒரு விஷயம். நாம் தொழுவதல்ல, நான் கரெக்டா நான் அஞ்சு வேலைக்கு தொழுதுட்டேன், நான் அப்படி ஆயிட்டேன் இப்படி ஆயிட்டேன், இல்ல, அல்லாஹுவினுடைய தௌஃபீக். என்ன தலையில தட்டி இழுத்துட்டு வந்திருக்கான் அந்த உண்மையை விளங்கணும். தொழுகையினுடைய அந்த போன வாரம் கூட அதை போட்டிருந்தார், நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன்னு ஒன்று, அவர் துபாயில இருந்த ஒரு பீர் சாப் எடுத்து அதை போட்டிருந்தார் அங்கே துபாயில 2010 பேசினது. தொழுகையினுடைய இன்னர் இன்ஜினியரிங் என்ன, மனோநிலை எப்படி இருக்க வேண்டும், அதுல கடைசி மனோநிலை என்ன தெரியுமா, ஹயா, வெக்கம். ஒரு மனுஷன் தொழுகையில வந்து ஒரு மூமின் நிற்கிற போது, தக்பீர் கட்டி நிற்கிற போது, அவனுடைய எல்லா எல்லா தன்னுடைய இஹ்தாருல்கல், தன்னுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், தன்னுடைய அந்த ஆயத்துகளை விளங்குகிற தன்மை எல்லாம் செஞ்ச பின்னாடியும் கூட ஒரு மனுஷன் வெக்கப்படணும், இது அவ்வளோதையும் எனக்கு கொடுத்து என்னை தொழுக நிக்க வச்சு எனக்கு சவாபையும் தருகிறானே, இதுல என் பங்கு எதுவுமே இல்லை, என்னை கூட்டிட்டு வர்றது, என்னை நிக்க வைக்கிறது, என்னை தொழுக வைக்கிறது, தொழுகையை விளங்க வைக்கிறது, தொழுகையை முழுமையா தொழு வைக்கிறது, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இதுக்கு எனக்கு சவாபும் தர்றானே, என் ரப்புக்கு முன்னாடி நான் எப்படி நிக்கணும், வெக்கம், ஹயா, அழகான வார்த்தை சொல்றாங்க, அது ஒரு ஹயா, அது ஒரு வெக்கம். அப்ப அந்த நிலையைத்தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான், ஃபீ புயூதின் அதினல்லாஹு அன் துர்ஃபா. அப்போ இந்த ஆயத்தை கொண்டு போய் அதில் சேர்க்கிறான். யாருக்கு தெரியுமா இந்த ஒளி கிடைக்கும், இந்த அவனுடைய இதயத்தில், ஒரு மூமினுடைய இதயத்தில் எரியக்கூடிய அந்த ஒளி யாருக்கு தெரியுமா கிடைக்கும், மையஷா, அல்லாஹுவினுடைய தௌஃபீக் உள்ளவர்கள். அல்லாட்ட அந்த தௌஃபீக்கை நம்ம கேட்கணும், அல்லாஹ் எனக்கு குடு, இந்த உன்னுடைய இந்த பொருத்தம் மிக்கவர்களிலிருந்து அல்லாஹ் என்னையும் சேர்த்துரு, என்னையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்க, எனக்கும் அந்த தௌஃபீக்கை வழங்கு, உன்னுடைய பார்வை படுகிற மக்களில் அல்லாஹ் என்னை ஆக்குன்னு அல்லாட்ட கேட்கணும். அது மட்டும்தான், ஆயிதான் உள்ள வந்துட்டான், இது எல்லாமே கிடைச்சு. அப்ப அந்த தௌஃபீக்கை சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபீ புயூதின். இப்ப புயூதின் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறான். நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னது மாதிரி புயூத் அப்படிங்கிறது உலகத்தில் உள்ள எல்லா பைத்துகளுக்கும், எல்லாம் எங்கெல்லாம் வீடுகள் இருக்கோ அங்கெல்லாம் சொல்லு. சில முஃபஸிரீன்கள் சொல்லுகிறார்கள் மஸ்ஜிதுகள், அல்லாஹுவினுடைய இறை இல்லங்கள் உலகத்தில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம். இன்னும் சில பேர் சொல்றாங்க குறிப்பாக மூன்று மஸ்ஜிதுகள், நபிமார்களால் கட்டப்பட்ட பைத்துல் முகத்தஸ், பைத்துல்லா, அதே மாதிரி மஸ்ஜிது நபவி, மஸ்ஜித் குபா, இந்த நான்கு பள்ளிகளுக்கும் தான் இந்த பேர் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பல பேர் சொன்னாலும் கூட ஏகோபித்த அந்த ஜும்ஹூருல் முஃபஸ்ஸிரீன் என்று சொல்லுகிற முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து இதுக்கு என்னன்னா, புயூத் அப்படிங்கிறது இந்த இடத்துல மசாஜித், அல்லாஹுவினுடைய இல்லங்கள், அல்லாஹுவினுடைய இல்லங்கள், அவை பள்ளிவாசல்கள். பள்ளிவாசல்கள்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பள்ளிவாசல்கள்னா என்ன, நம்ம இந்த பள்ளிவாசல்களை குறித்து என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இந்த பள்ளிவாசல்கள்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நம்முடைய சஹாபாக்கள் நமக்கு காட்டிய அந்த நிலை இருக்கிறதே, அது மிகப்பெரிய செய்தியாக நமக்கு சொல்லுகிறார்கள். நம்ம யோசிக்க முடியாத அல்லது நமக்கு இதுவரை சொல்லித்தரப்படாத, சொல்லித்தரப்பட்டும் மறந்த சில செய்திகளை இங்கே நினைவூட்டுவது இதற்கு சாலச்சிறந்ததாக இருக்கும். அல்லாஹ் அதுல சொல்றான், அதினல்லாஹு அன் துருஃபா வ யுதுக்கர ஃபீஹ ஸ்முஹு, அல்லாஹ் அவற்றை உயர்த்தப்படுவதற்கும் அல்லாஹுவினுடைய பெயர்கள் அதிலே மொழியப்படுவதற்கும் அல்லாஹு தாலா கட்டளை இடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அல்லாஹு தாலாவினுடைய பெயர்கள் அதிலே மொழியப்பட வேண்டும், அது அவனுடைய வீடு, இன்னும் அது உயர்த்தப்பட வேண்டும். உயர்த்தப்படுறதுன்னா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க முஃபஸ்ஸிரீன்கள். கேட்க உயர்த்தப்படுறதுன்னா என்ன, அதுக்கு சொல்றாங்க அல்லாஹுவினுடைய அந்த ஹுக்கும், அவன் எதை சொன்னானோ அந்த இபாதத்துகள் அங்கே நடைமுறைப்படுத்தப்படுவது. உயர்த்தப்படுவது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம், அது கண்ணியத்திற்குரியதாக ஆவது. ஒரு மூமினுடைய எண்ணத்துல பள்ளிவாசல் அப்படிங்கிறது மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய ஒன்று, மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய ஒன்று. லாஸ்ட் வீக் ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துட்டு இருந்தேன், ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம், அல்லாமா ஷாஹ் வலியுல்லா தஹ்லவி டெல்லியில் வாழ்ந்த அந்த இமாம் அவங்க எழுதியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுசார் ஒரு புத்தகம். அது அதில் நிறைய அசுரார்களை குறித்தான, வானமண்டலங்களினுடைய அசுரார், அர்ஷ்னா என்ன, ஆலமுல் மலக்கூத் அப்படின்னா என்ன, ஆலமுல் மித்தால் அப்படின்னு இப்படின்னு நிறைய அந்த ரகசியங்களை பற்றி எழுதுவார். அதில் அது அல்லாமல் இபாதத்துகளுக்கு உள்ள ரகசியங்கள் என்ன அப்படின்னு எழுதுவார். அதில் ஒரு பகுதி, ஒரு அதாவது மிக இலகுவாக நாம் கடந்து போகக்கூடிய ஒரு பகுதி, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லது அதை வந்து நாம் எப்படி அதை எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு தெரில, ஆனால் ரொம்ப லேசாக அதை லெத்தாஜி அப்படி கடந்து போகக்கூடிய ஒரு பகுதி. அது என்ன அப்படின்னு சொன்னால், பாத்ரூம் போயிட்டு சுத்தப்படுத்துறது, பாத்ரூமுக்கு போகிறது. இது இது நம்ம நம்ம லைஃப்பில் இதனுடைய வேல்யூ என்ன சார், பாத்ரூமுக்கு போகிறது அப்படிங்கிறது அந்த செய்தியில் ஒரு முஸ்லீமினுடைய லைஃப்பில் அதனுடைய வேல்யூ என்ன, வாட் இஸ் த சீக்ரெட், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்னன்னு அல்லா அல்லாண்டால் எழுதுகிற அல்லாஹ் அவருடைய கபரை சுவனத்தினுடைய பூஞ்சோலையாக ஆக்கணும். தெரிஞ்ச தெரியாமையோ இன்னைக்கு இன்னைக்குள்ள காலகட்டங்களில் நம்ம குழந்தைங்க பாத்ரூம் போதான்னு கூட நிறைய பேர் கேட்குறதே இல்லை. ஏன்னா ஸ்கூல் இருக்கா இல்லையா, காலையில் எந்திரிச்சோடனே அந்த புள்ள பாத்ரூம் போச்சா தெரியாது. ஒரு டீயை கொடுக்குறான், எழுப்பி விட்டு 7:30 எழுப்பி விட்டு ஒரு டீயை கொடுத்து ஒரு பிஸ்கட்டை கொடுத்து டபக்குன்னு வண்டியில் ஏற்றி அனுப்பிச்சு விட்றாங்க. இது சாயங்காலம் வரையும் அங்கே உட்காந்துட்டு வருது. நிறைய ஸ்கூல்களில் இது இஷ்யூ ஆகிட்டே இருக்கு. அன்னைக்கு கூட டாக்டர்கள் சொல்லும்போது, அன்னைக்கு அந்த மீட்டில் சொல்லும்போது சொன்னாங்க, சாரோ யாரோ கமருஜமான் சார் சொன்னார் நினைக்கிறேன், இதே மாதிரி இந்த காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் பாத்ரூம் போகாமல் அதை ஒரு மாதிரி அன்ஈஸியாக அந்த ஸ்கூலில் பார்த்துட்டு சில பொம்பளை பிள்ளை இருக்கிறதுனால அந்த பிசிஓடி இங்கக்கூடிய அந்த நீர்க்கட்டிகள் அந்த குழந்தைகளுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படுது. அந்த இதை சிறுநீர் அடக்கி அடக்கி திரும்ப கல்யாணம் பண்ணி குழந்தை தேவை, வாழ்க்கையினுடைய அசல் தேவை இருக்குல்ல, அதுக்கு வரும்போது புள்ள வைக்க முடிய மாட்டேங்குது, புள்ள உண்டாக மாட்டேங்குது. இதுக்கு பிரச்சனை, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இவ 4வதுல 5வதுல அடக்கக்கூடிய சிறுநீர், இது அன்னைக்கு விளங்காது. இன்னைக்கு அந்த புள்ள இல்லாத போன அன்னைக்கு விளங்காது. அன்னைக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர் எங்கே புள்ள கிடைக்குமோ அங்கே தேடு ஓடுறது. ஆனால் இது 5வதுல ஆனால் அன்னைக்கு சார் சொல்லும்போது சொன்னார், அதெல்லாம் வந்து நம்ம வந்து இது பண்ணுறதே இல்லை அப்படின்னு. உண்மை இஸ்லாம் அதை சொல்லுகிறது. பாத்ரூம் போகிறத பெருசாக பேசுகிறது இஸ்லாம் மட்டும்தான். அன்னைக்கே கேட்டானா இல்லையா, பெருமானாரை அசிங்கப்படுத்துறதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை தான், உங்கள் நபி என்னையா உட்காந்து ஒன்றுக்கு போக சொல்கிறார் ஆம்பளையில், என்னையா லூஸ் மாதிரி இருக்கு. நம்மளாம் என்னைக்கு உட்காந்து ஒன்றுக்கு போயிருக்கோம், நின்று அடிக்கிற ஆளுக தானே நம்ம, நம்ம என்ன பொம்பளையலா, ஆம்பளை தானே, நம்மளாம் நின்று தானே ஒன்றுக்கு போவோம். உங்கள் நபி என்ன புதுசாக சொல்லித்தரார் உட்காந்து ஒன்றுக்கு போங்கன்னு. இன்னைக்கு சொல்கிறான் யூரின் உட்காந்து போகிறதுனால எவ்வளோ விதமான நோய்கள் ஒரு மனிதனுக்கு அண்டவே அண்டாதுங்கிறத இன்னைக்கு ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க. இடையில சீக்கிரம் பார்த்த ஒரு நான் படித்த ஒரு ரிசர்ச் கட்டுறேன், உட்காந்து ஒன்றுக்கு இருக்கிறதுல எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இன்னைக்கு சொல்கிறாங்க. நீ பேசுறாங்க அன்னைக்கு நபி சொன்னாங்க, அந்த சஹாபாக்கள் அதுக்கு பதில் சொன்னதும் அப்படித்தான். 2019 ரிசர்ச் எல்லாம் பண்ணி இவ்வளோ பெரிய பேப்பர் போட்டு சொல்லுவாங்க, அதனால தான் அப்படிலாம் சொல்ல, எங்க நபி சொன்ன அது சொன்னது தான். எவ்வளோ அழகான ஒரு சுண்ணத்தை எங்களுக்கு சொல்லித்தந்தாங்க, உட்கார்ந்து ஒன்று போங்கங்கிறத கூட எங்களுக்கு சொல்லித்தர்றாங்களே, இதை விட என் தகப்பனாரை போன்ற ஒரு நபி யாரு கிடப்பான்னு கேட்டாங்க. எவ்வளோ பாசிட்டிவ் அந்த அப்ரோச். இதை விட ஒரு தனி மனிதனுடைய சிறுநீரை கூட எங்களை அவர் கவனித்து இப்படித்தான் நீ உட்காரணும்னு சொல்லி கொடுத்தா எங்களுக்கு கிடைச்ச நபி எவ்வளவு பெரிய எங்களுக்கு தௌஃபீக்னு கேட்டாங்க. என்ன பார்வை, என்ன பார்வை. அந்த இமாம் அதுல எழுதுறார், உண்மையிலே பார்த்து அரண்டேன், ஒரு முஸ்லீம் ஒண்ணுக்கு போகணும் சிறுநீர் கழிக்கணும்னா முதல்ல அவனுக்கு பள்ளியாசை எங்க இருக்குன்னு தெரியணும். அவர் எழுதுறார் அந்த அசுரார்கள் எழுதுறார், முதலில் ஒரு மனிதன் அவன் சிறுநீர் கழிக்க நினைத்தால் அல்லது டாய்லெட்டுக்கு போகணும்னு நினைச்சான்னா பள்ளி எங்க இருக்கு, இந்த ஊரினுடைய கிபிலா எதுன்னு தெரிகிறது முதல் ஒரு முஸ்லிமினுடைய கடமை. ஏன் அப்படின்னு கேட்டா பெருமானார் சொல்லுகிறார்கள், லா தஸ்தக்பிலுல் கிபிலத வலா தஸ்தத்பிருஹா, நீங்கள் சிறுநீரோ அல்லது மலமோ கழிக்கிற போது காபாவின் பக்கம் முன்னோக்கியோ அல்லது பின்னோக்கியோ நீங்கள் இருக்க வேண்டாம் என்பது நபியினுடைய ஹதீஸ். காபாவை முன்னோக்கியோ அல்லது பின்னோக்கியோ நமக்கு எதிர்த்தாப்புல, நம்ம இங்க இருக்குன்னா நம்ம மேற்கு புறம், இந்த காபத்துள்ளாங்கிறது எல்லா ஊர் சைட்லையும் உலக நாடுகளில் ஒவ்வொரு சைடில் ஒவ்வொரு இதுக்கு வருது, நமக்கு மேற்கு கிழக்கு இந்த இந்த சைடில் பொதுவாக எந்த முஸ்லீமினுடைய வீட்லையும் டாய்லெட் வைக்க மாட்டாங்க. ஆனால் சில வாடகை வீடுகளில் அப்படி இருக்கு, அப்படி சில வீட்டில் வச்சு கட்டிடுறாங்க. அதில் எஃப்டியாத்து பேணுதல் நமக்கு வேண்டும். அது சொல்றாரு அந்த இமாம், முதல் செய்தி நீ வந்து சிறுநீர் கழிக்கணும்னு நினச்ச உடனே இந்த ஊருடைய பள்ளிவாசல் எங்க இருக்கு, அங்கே கிபிலா எங்க இருக்குன்னு பார்க்கறது உன்னின் மீது தார்மீக கடமை. டபக்குன்னு தூக்கிக்கிட்டு நான் சிறுநீர் போறேன் நீ உட்கார்ந்து முடியாது ஒரு முஸ்லீமா இருந்தா, எவ்வளவு பெரிய செய்தி. நான் அந்த வார்த்தையை படிச்சு அப்படியே உட்காந்துட்டேன். அதாவது இதெல்லாம் கடந்து போகிற செய்தி அல்ல, நின்னு பார்க்க வேண்டிய செய்தி. இதுதான் டே டு டே லைஃப். இதைத்தான் பெருமானார் சொன்னாங்க, இதை வச்சுதான் அல்லாஹ் தஆலா உங்களை பொருந்திக்குவான். இதெல்லாம் வச்சுதான், வெறும் இறங்கி போராடுதல்கள் மட்டுமல்ல, இதெல்லாம் வச்சுதான் ரப்ப உங்களை புரிஞ்சுக்கும். இப்ப ஒவ்வொரு முஸ்லீமும் அப்படி பார்க்க ஆரம்பித்தால், எத்தனை பேர்ல நம்மள உள்ளவங்களுக்கு இப்படி ஒரு செய்தி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கா? நம்ம பிள்ளைகள் எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்துருவோம்? அது அந்த வயசுல இன்ஜெக்ட் பண்ண வேண்டிய செய்தி இல்ல. கிபிலா பக்கம் பார்த்து இன்னைக்கும் சொல்றோம் இல்லையா, எல்லாத்தையும் ஒன்னொன்னுக்கும் சொல்றோம் இல்லையா, கிபிலா பக்கம் இப்படி செய்யக்கூடாது. ஆனா டாய்லெட் போகும்போது அந்த பிள்ளைக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமா, கிபிலா பக்கம் பார்த்து போக கூடாதுப்பா, அது வந்து நமக்கு நபி சொன்னது. ஏன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எழுதுறார், அது இறைவனை முன்னோக்குகிற பகுதி, அந்த பகுதியில் ஒரு மனிதன் கழிவுகளை நீக்குகிற அந்த வேலையை செய்யக்கூடாது. அது இறைவனோடு தொடர்பு கொள்ளப்பட்ட பகுதி, தொடர்பு கொள்ளுகிற பகுதி என்ற காரணத்தினால் அதற்கு ஒரு தாபீம் வேண்டும், அதற்கு ஒரு கண்ணியம் வேண்டும். இது புகாரில் வந்தாதி பெருமானாருடைய வார்த்தை, நீங்கள் உங்களுடைய மலஜலம் கழிக்கிற போது கிபிலாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ இருந்துவிடும். முன்னோக்கி இருக்க கூடாது, பின்னோக்கியும் இருக்க கூடாது. நிறைய விளங்குறதுக்கு நம்ம தௌஃபீக் செய்யணும். இதுதான் அறிவு, இதுதான் வாழ்க்கை நமக்கு, இதுதான் நமக்கு வழிகாட்டுதல், இதுதான் நமக்கு சுன்னா, இதுதான் நமக்கு ஒளி, இதுதான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி, இதுதான் நம் மறுமையில் வெற்றி, இதுதான் நம் கபுரிஸ்தானில் வெற்றி. ரசூலுல்லாஹி சொன்னாங்கல்ல, அந்த ரெண்டு அந்த கபர்களை கடந்து போகிற போது, இந்த கபர்ல ரெண்டு பேர் இருக்கான், ஒருத்தன் நமீமா அடுத்தவங்களை பத்தி குரம் பேசி செஞ்சவன், இன்னொருத்தன் ஒண்ணுக்கு போகும்போது கவனம் இல்லாம ஒண்ணுக்கு போனவன், சிறுநீரை ஒழுங்காக சுத்தம் செய்யாதவன். அதுல இது எல்லாமே வரும். அதற்காக வேண்டி அவர்கள் அதாபு கொடுக்கப்படுகிறார். ஒரு குச்சியை ஒடிச்சு நட்டு வச்சாங்க, இது காயிற வரையினால அந்த அதாபு இல்லாம இருக்கட்டும். அந்த மரம் செய்கிற தஸ்பீகினால் அவன் தப்பித்துக் கொள்ளலாம். அது எவ்வளவு பெரிய பார்வை அது. நம்ம மற்றவங்களை மாதிரி போயிட்டு லேசா அப்படி ஒரு சுத்தத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு வர முடியாது. நாமே வர முடியாது, நம்ம பிள்ளைகளுக்கு யார் சொல்லி கொடுக்கறது? இவ இதெல்லாம் பத்தி பேசாட்டி நம்முடைய ஈவானும் அந்த ஒளியும் நமக்கு நிரப்பமானதாக ஆகாது. இப்ப இது எல்லாமே சேர்ந்துதான் நம்முடைய வெற்றிக்கான, சமூகத்தினுடைய வெற்றிக்கான ஒரு கால்கோள், ஒரு வழியை தவிர வெறும் ஒரு சைடு மட்டும் அல்ல என்பதை அல்லாஹ் இந்த இடத்துல அழகா சொல்றான். மையஷாவு, அல்லாஹினுடைய தௌஃபீக் பெற்றவர்கள் நாம் ஆகிற போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அந்த ஒளியை பெறுகிற வாய்ப்பை தருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்க இருப்பாங்கன்னு அல்லாஹு தாலா இந்த வசனத்துல சொல்றான். ஒரு மனுஷனுக்கு அப்படி ஒரு தௌஃபீக் கிடைக்குதுன்னா அவர் எங்க இருப்பாரு? அந்த தௌஃபீக் பெற்ற மனுஷன், இறைவனால் வழிகாட்டப்பட்ட அந்த மனிதன் எங்க இருப்பார்? இறைவனுடைய பிரியத்திற்குரிய அந்த ஒளிக்கு உரியவர் எங்க இருப்பார்? அவருடைய அந்த ஸ்டேஷன் எங்க இருக்கும்? அந்த ஒளியை போய் நிரப்பிக்கொள்ளுகிற அந்த ஸ்டேஷன் அவர்களுக்கு உலகத்துல எங்க இருக்கும்? அல்லாஹ் சொல்லி தருகிறான். அதுதான் அல்லாஹினுடைய பள்ளிகள், அவர்கள் அங்கே இருப்பார்கள். ஹதீஸ்களில் வருது, ஒரு மனிதன் காலை மாலை ஐந்து வேளையினுடைய தொழுகை நேரத்தில் ஒரு மனிதன் பள்ளி, அந்த யுதில்லுஹும் அல்லாஹு ஃபீ துல்லி, ஏழு பேருக்கு அல்லாஹு தாலா சுவனத்தில் நாளை கியாமத்திலே வந்து நிழலாட செய்வான் அப்படின்னு வருகிற ஹதீஸ்ல, ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுகிறார்கள், ரஜுலுன், ஒரு மனிதர், முஅல்லக்குன் கல்புஹு ஃபில் மசாஜி, அவருடைய இதயம் எப்போதும் பள்ளியோட இருக்கு, பள்ளியோட இருக்கு. அவருக்கு நாளை மறுமையில் நிழலாடுகிற செய்தி உண்டு. அவர் மாலிக்கா இருக்க மாட்டார், மலிக்க அதில் கிங். அவர் சின்ன வயசுலேருந்து இளமையில் போய் தொழுது இபாதத் செய்கிறது, அதில் கூட அது ஒரு லிமிட்டேஷன் வந்துடுது. இப்படி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, ஆனால் இதுக்கு லிமிட்டேஷனே கிடையாது. எந்த நேரமும் அந்த ஊருக்கு போனோன்னா இந்த ஊரில் தொழுகு எத்தனை மணிக்கு, இந்த ஊரில் பள்ளி எங்கள் பக்கத்தில் இருக்குது என்று பார்க்கக்கூடிய மனம் எவருக்கு இருக்கிறதோ, பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் உன்னை நாளை அந்த கொடூரமான நாளில் தன்னுடைய நிழலில் அணைச்சிக்குவான். இந்த ஒரு எண்ணத்துக்காக, ஏன்னா நீ அல்லாஹுவினுடைய விருந்தாளி, சாதாரணமான அல்ல. அல்லாஹுவினுடைய மஸ்ஜிதுகளை நீங்கள் கண்ணியப்படுத்தியவர்கள். அந்த ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு சிம்பிளான வேலை, எவ்வளோ ஒரு என்னது, ஒரு ஒரு மூமின், அது ஹதீஸ்களில் சொல்லும்போது சொல்லுவான் வரலாற்றாசிரியர்கள், இது மீன், மூமின்கள் மீனை போன்று, பள்ளிவாசல்கள் தண்ணீரை போன்று, தூக்கி போட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் துடிச்சு எப்போ தூக்கி உள்ளே போடுவேன்னு தான் கேட்கும். அது மீனின் இயல்பு. ஒரு மீனை தூக்கி வெளியே போட்டோம்னா எவ்வளவு சீக்கிரம் அந்த தண்ணிக்குள்ள போயிட்டா நம்ம சேஃப் அப்படிங்கறத பார்க்குமோ, அதே மாதிரி ஒரு மூமின் எங்க இருந்தாலும் சரி உடனே அந்த அந்த இடத்துக்கு போனோம்னா இங்க எங்க பள்ளி இருக்கு, தொழுக எத்தனை மணிக்கு அப்படின்னு ஒரு பார்த்து வச்சுக்குவார். 1000 வேலை இருந்தாலும் அங்க போகும்போது அங்க போய் தொழுதுட்டு அப்படி வச்சுக்கார். இமாம்கள் எழுதுகிறார்கள், இமாம் குருத்துபி இந்த தப்சீர், இமாம் குருத்துபி உலக புகழ்பெற்ற தப்சீர், என்ன அழகான செய்திகளை அந்த ஹதீஸுகளை நிறைய எழுதியிருக்காரு. எழுதிட்டு வரணும்னு பார்த்தா முடியாது போலுக்கு, அதனால அந்த புக்கையை தூக்கிட்டு வந்துட்டேன். அதை எழுதி பேப்பர்களில் கொண்டு வரதுக்கு சிரமமா இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த புக் அப்படியே கையோல தூக்கிட்டு வந்துட்டேன். இதுல நிறைய ஹதீஸுகளை இமாம் குருத்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வர்றாங்க. அதுல அவர் கொண்டு வருகிற ஹதீஸுகளில் முதல் ஹதீஸ் அவங்க சொல்கிறாங்க, இந்த மஸ்ஜிதனுடைய மரியாதையை நம்முடைய இஸ்லாமிய சமூகம் விளங்கணும், அதை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த மஸ்ஜிதை பற்றி புரிய வேண்டும். ஒரு ஹதீஸில் அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு தாலான்னு அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதாக. நல்ல இந்த இதயத்தை ஓப்பன் பண்ணி இந்த செய்தியை என்ன அழகாக சொல்கிறாங்க பாருங்க, மன் அஹப்பல்லாஹ அஸ்ஸவஜல் ஃபல்யுஹிப்புனி, எவன் ஒருவன் அல்லாஹுவை பிரியப்படுகிறானோ ஃபல்யுஹிப்புனி, அவன் என்னை பிரியப்படட்டும். அல்லாஹ்வை யாருக்கு பிரியம் இருக்கோ அவன் என்னை பிரியப்படும். நான் அடிக்கடி சொல்லுகிற செய்தி, உங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹுவின் பிரியத்தை சொல்லித்தாருங்கள். அல்லாஹ் அடிப்பான் இல்லை, எப்ப பார்த்தாலும் நம்ம சொல்லித்தரது அல்லாஹ் அடிப்பான், நரகத்துல போட்டுருவான், இப்படித்தானே பயங்காட்டுறோம். அல்லாஹ் அனுப்பான் அப்படிங்கறத என்னைக்கு சொல்லித்தரப்போறோம் தெரியாது. ஃபல்யுஹிப்புனி, நீங்கள் அந்த பிரியத்தை சொல்லித்தாருங்கள். ஃபல்யுஹிப்புனி, அவன் என்னை பிரியப்படட்டும். ஒமன் அஹப்பனி, எவன் என்னை பிரியப்படுகிறானோ, யாருடைய உள்ளத்தில் நான் இருக்கிறேனோ, என்னுடைய முஹப்பத் இருக்கிறதோ, ஃபல்யுஹிப்பு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை அவன் பிரியப்படட்டும். அவர் யார் என்ன ஏதுன்னு கூட தெரியாது. அபூபக்கரும் நமக்கும் என்ன உறவு, உமர் ரதி அல்லாஹு தாலானு அவர்களுக்கும் நமக்கும் என்ன உறவு, உஸ்மானுக்கும் நமக்கும் என்ன உறவு, ரதி அல்லாஹு தாலானு இந்த சஹாபாக்களுக்கு எல்லாம் அதுல இல்ல, சாதாரண இவங்கெல்லாம் ஜலீலுல் கத்ர் சஹாபி, பெருமானாருடைய அந்த சபையில மிக முக்கியமாக போற்றப்பட்ட சஹாபாக்கள், அதுல இருந்த சாதாரணமான சஹாபாக்கள், அபூ ஹுரைரா போன்றவர்கள். அங்க வந்து சுஃபால மதீனாவில் அந்த சுஃபா என்ன இருக்குல்ல, அந்த சுஃபாவினுடைய அந்த திண்ணையில படுத்து கிடந்து யாரும் சாப்பாடு கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ரசூல்லாட்ட வந்து படிச்சுட்டு போனவங்க. ஆனால் இந்த சமூகம் அபூ ஹுரைரா மீது வைத்திருக்கக்கூடிய பிரியம் இருக்கிறதே, தான் பிள்ளைகளை விட கூட வச்சுக்கணும். எந்த ஹதீஸ்ல எதை சொன்னாலும் அந்த பயான்ல ஒரு அபூ ஹுரைரா வராமல் இருக்க மாட்டார். அவ்வளோ செய்தி, அவ்வளோ செய்தி, அந்த பேரு இனிக்குது, அந்த பேரு அவருடைய வரலாறு சொன்னாலே நமக்கு பிடிக்குது. இந்த சஹாபாக்களுடைய பிரியம் இருக்கிறதே, நபி பிரியம் இருக்கிறது அப்படிங்கறதனுடைய அடையாளம் சஹாபாக்களை பிரியப்படுறது. சஹாபாக்களின் மீது பிரியம் வைப்பது மட்டுமல்ல, நாம் குழந்தைகளுக்கு, நான் அடிக்கடி சொல்றது, அந்த சஹாபிகளுடைய பெயரை அவர்களுடைய காதில் ஏதாவது ஒரு வகையில் விழ வைக்க வேண்டும். ஏதாவது ஒரு இங்கிலீஷ் புக் வாங்கி கொடுங்க, ஒரு தமிழ் புக் வாங்கி கொடுங்க, அல்லது நீங்க படிங்க, அல்லது அந்த கதைகளை சொல்லுங்க. போகிற போது ஒவ்வொரு சஹாபியினுடைய பெயரை சொல்லி, அவங்க யார் தெரியுமா, அவங்க மனைவி பெயர் என்ன தெரியுமா, ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுங்க. இல்லை அந்த சஹாபியினுடைய பெயரை காதில் விழ வையுங்கள், அது பெருமானார் பிரியத்தினுடைய அடையாளம். இப்ப புரியுதா, அந்த லிங்க் எங்கிட்டு இருந்து எங்கிட்டு போடுறாங்கன்னு சும்மா நாங்க ரசூலுல்லாஹி கேட்டேப்பா, இந்த சஹாபி என்னப்பா அப்படின்னு கேட்டா அது தெரியாதுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன. முஆத் இப்னு ஜபலை பத்தி சொன்னல இன்னைக்கும், அன்னைக்கு அன்னைக்கு ஒருத்தர் சொல்லும்போது சொன்னார், அந்த முஆத் இப்னு ஜபலை பத்தி சொன்னீல என்ன வரலாறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலை பார்த்து சொன்னாங்க, வல்லாஹி இன்னி உஹிப்பு முஆதே, நான் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு உன்னை பிரியப்படுகிறேன். இப்ப ரசூல்லாவால் பிரியப்படப்பட்ட அந்த மக்கள் அவங்க நம்ம இதயத்துல, இந்த ஹதீஸ்ல நீங்கள் என் சஹாபாக்களை எவர் பிரியப்படுகிறாரோ அவர் என்னை பிரியப்படுகிறார் என்ற ஃபல் யுஹிப்பு ஸஹாபி. ஒமன் அஹப் அஸ்ஹாபி ஃபல் யுஹிப்புல் குர்ஆன், எவன் யார் சஹாபாக்களை பிரியப்படுகிறார்களோ அவர் குர்ஆனை பிரியப்படட்டும், குர்ஆனை எடுத்து தொட்டு தடவி பார்க்கட்டும், இது என் அல்லாஹுவின் வார்த்தை என்று அதன் மீது அழியாத காதலை கொள்ளட்டும். உன் குழந்தையின் மீது வைத்திருக்கிற காதலை போன்று இந்த குர்ஆனின், ஏன்னா இந்த குர்ஆன் உயிரானது, இது பேசும், நாளை அல்லாஹுவின் இடத்திலே சாட்சி கூறும். நீங்க நினைக்கிறது மாட்டி, இட்ஸ் நாட் எ பேப்பர், இப்படி கிழிச்சு போட்டுட்டு போற ஒரு பேப்பர் அல்ல இது, இது அல்லாஹுவின் இடத்திலே போய் நாளைக்கு பேசும். இதற்கு ஒரு உருவம் உண்டு, இதற்கு ஒரு உருவம் உண்டு, இந்த உருவம் நாளை நம்மோடு வந்து நிற்கும், நம்முடைய கபூர்ஸ்தான்ல வந்து நிற்கும். இன்னைக்கு இதை பிரியப்பட்டா மட்டும்தான் கபூர்ல இந்த உருவம் வரும்போது நம்மால் இதை விளங்கிக் கொள்ள முடியும், அல்லது இது நமக்கு சாட்சி சொல்லுவதற்காக வேண்டி வரும், அல்லது எதிராக சொல்லுவதற்காக வேண்டி வரும். எல்லா பித்னாவினுடைய காலம் யாரும் இல்லை, நபிமார்கள் இல்லை, சஹாபாக்கள் இல்லை, யாரும் இல்லை. அல்லாஹுவே இந்த காலத்தில் வழிகாட்டுவதற்காக வேண்டி என்னை வைத்திருந்தா, என்னை திரும்பி கூட அல்லாஹ் இவன் பார்க்கலையே, சொல்லும் சொல்லும். அப்ப ஃபல் யுஹிப்புல் குர்ஆன, அவன் குர்ஆனை பிரியப்படட்டும், அதை எடுத்து முத்தமிடட்டும், அதை தொடட்டும், அதை வாசிக்கட்டும், அதை புரியட்டும், அதில் அதில் அழட்டும், அதில் உள்ள வார்த்தைகளை வாசிச்சுட்டு அழட்டும். பெருமானார் அழலியா, என்ன சந்தோஷமா, தொழுகையில ஓதிட்டு அழுவாங்க. பஷாரத்தினுடைய வார்த்தைகள் வரும்போது துவா செய்வாங்க, அதாபினுடைய வார்த்தைகள் வரும்போது பாவ மன்னிப்பு தேடுவாங்க, அல்லாஹவினுடைய பெருமைகளை சொல்லுகிற போது அந்த நேமத்தை நினைச்சு நினைச்சு தேம்பி தேம்பி அழுவாங்க, இந்த கண்களில் தண்ணீர் வரும். இது இந்த இது முஹப்பத்தின் அடையாளம். ஃபமன் அஹப்பல் குர்ஆன, எவன் குர்ஆனை பிரியப்படுகிறானோ, ஃபல் யுஹிப்புல் மசாஜித், அவன் அல்லாஹுவினுடைய இறையாளங்களை ஆலயங்களை பிரியப்படட்டும், பள்ளிவாசல்களை பிரியப்படட்டும், அதன் மீது ஒரு நேசம் அவனுக்கு இருக்கட்டும். فانها افنيه الله وابنيه وابنيته فانها افنيه الله وابنيته இந்த அல்லாஹ்வினுடைய இறையாளங்கள் இருக்கிறதே, அவை அல்லாஹ்வினுடைய இல்லங்கள். சொன்னாங்க அல்லாஹ்வினுடைய வீடுகள், அஃனியத்துல்லா அபனியத்து, அல்லாஹ்வினுடைய வீடுகள். அதினல்லாஹு ஃபீ ரஃபிஹா வ பாரக ஃபீஹா மைமூன மைமூனுன் அஹ்லுஹா, அல்லாஹு தாலா இதில் அவனுடைய பெயர்கள் சொல்லப்படுவதற்கும் இவை உயர்த்தப்படுவதற்கும் அல்லாஹு தாலா கட்டளையிட்டிருக்கிறான். இந்த பள்ளிவாசல்களை உயர்த்துறது, அதை கெட்டுறது, அதற்குரிய நலவுகளை செய்வதற்கு அல்லாஹு தாலா நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான். அந்த பள்ளிகளில் எவர்கள் வழமையாக தொடர்பிலே இருக்கிறார்களோ அவர்கள் வரக்கத்து பொருந்தியவர்கள். இதெல்லாம் சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. இன்னைக்கு வரக்கத்தை தேடி எவன்ட்டெல்லாமோ பல்ல காட்டுறமே, ஒரு ஒரு 100 ரூபாய் ஒரு 1000 ரூபாய்க்காக வேண்டி எத்தனை பேர் இடத்துல, கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் நம்ம, யார் யார் இடத்துல போய் நின்று இவர்கிட்ட, அல்லது உடம்பு சரியில்லைனா இவர்கிட்ட போய் சொன்னா இவர் துவா செஞ்சா புறக்கத்தாயிரம், அல்லது அந்த காசு வந்துச்சுன்னா அப்படி ஆயிரும், அல்லது இந்த தொழில் மேம்பட்டுச்சுன்னா இப்படி, யார் யார்கிட்டயோ போய் நிக்கிறோமே. அல்லாஹ் சொல்றான் இது வரக்கத்து பொருந்திய இல்ல, மைமூனத்துன் அஹ்லுஹா, இதிலே இருக்கக்கூடியவர்கள் அத்துணை பேரும், இதோடு தொடர்பு கொண்டவர்கள் அத்துணை பேரும் வரக்கத்தை பிடித்துக் கொண்டவர்கள். மஹ்பூதத்துன் வ மஹ்பூதுன் அஹ்லுஹா ஹும் ஃபிஸ் ஸலாத், இதில் இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் அல்லாஹு தாலா தன் புறத்தில் இருந்து சேஃப்கார்டு பண்றான். மஹ்பூதுன், இந்த இடம் பாதுகாக்கப்பட்டது, இந்த இடத்தில் உள்ளவர்கள் அவர்கள் தொழுகையில் இருக்கும் போது அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறான். வல்லாஹு அஸ்ஸா வஜல் ஃபி ஹவாயிஜிஹிம் ஹும் ஃபில் மசாஜித் வல்லாஹு மின் வராஹிம். அழகான ஒரு வார்த்தையை பெருமானார் சொல்றாங்க, இவர்கள் தொழுகையில் இருக்கிற காலம், இவர்கள் அல்லாஹுவினுடைய பள்ளிகளிலே இருக்கிற காலங்களில் அவர்களுடைய தேவையை அல்லாஹு தன் தேவையாக எடுத்து பூர்த்தி செய்து கொடுத்து விடுகிறான். வல்லாஹு மின் வராஹிம், அல்லாஹ் அவர்களுடைய எல்லா காரியங்களுக்கு பின்னாலும் அவை லேசாக முடிவதற்கு இருக்கு. எவ்வளவு பெரிய சீக்ரெட் தெரியுமா இது, நம்ம நினைச்சுக்கிட்டோம் நம்ம முயற்சியில் நடந்துருச்சுன்னு, எத்தனையோ காரியங்கள் ரொம்ப லேசா, நிறைய பேருக்கு நடக்கும், அது என்னன்னே தெரியாது. நோய்கள் உடனே குணமாகும், சில பேருக்கு நோய் குடும்பத்தில் வரவே வராது, அல்லான்னு இருப்பார் அவர் பாட்டுக்கு, அந்த ஹாஸ்பிட்டல் வாழ்க்கை தெரியவே தெரியாது. சில பேர் எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலில் போய் கிடக்கிறது. வேறு இதே போன்ற எத்தனை பித்னாக்களை, இது பெருமானார் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் உங்களுக்கு பின்னால் நின்று உங்கள் காரியங்களை ஆற்றுகிறார், நீங்கள் முன்னாடி நிற்கிறீங்க, உங்களை நிற்க வச்சுருக்கான். இந்த வார்த்தை அர்த்தம் புரியுதா, நீங்க நிக்கிறீங்க சார் அவ்வளவுதான், உங்கள் பின்னால் இருந்து அதை ஆற்றி கொடுப்பவன், அதனுடைய முழுமையை முழுமைப்படுத்தி கொடுப்பவன் ரப்புல் ஆலமீன். அல் இத்மாமு மின் அல்லாஹ், பெருமானார் அழகாக சொல்ல அஸ்அயு மின்னா வல் இத்மாமு மின் அல்லாஹ், அந்த அந்த அடிப்படையான அஸ்பாபுகளை செய்வது மட்டும்தான் நமக்கு வேலை, அதை பூர்த்தி செய்வது அல்லாஹ்வினுடைய பணி. பெருமானார் அழகாக சொல்லுவார்களே அந்த வேலையை, இந்த இடத்துல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லினார், அதினல்லாஹு அன் துருஃபா, இந்த இடத்துல அதின அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருக்கான். நம்ம எப்போதும் சொல்ற மாதிரி குர்ஆனுடைய கான்டெஸ்டுக்கு ஒரு நீண்ட ஒரு இன்டெப்த் அர்த்தம் உண்டு. இதை நம்ம தர்ஜுமாக்கள் எடுத்து பார்த்தா அல்லாஹ் உங்களை உயர்த்த கட்டளையிடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தமிழ் தஃப்சீர்களில் அல்லாஹ் உங்களுக்கு பள்ளியை உயர்த்த கட்டளை இட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனால் எக்ஸாக்ட் டிக்ஷனரி மீனிங் இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதினன்னா பெர்மிஷன் அர்த்தம், இட்ஸ் நாட் ஆர்டர், அல்லாஹ் கிவ் யூ பெர்மிஷன், நாட் ஆர்டர். அதுதான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். இதின் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு பெர்மிஷன் அர்த்தம். அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி அளிக்கிறார், ஆனா தர்ஜுமாக்கல்ல அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான். சொல்றது அசல்ல எழுதணும்னா அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி அளிக்கிறான், அல்லாஹுவினுடைய பள்ளியை உயர்த்துவதற்கும் அவனுடைய பெயரை திக்ரு செய்வதற்கும் அப்படின்னு தான் தர்ஜுமா செஞ்சிருக்கணும். செய்யல, அப்படி தப்பு பண்ணிட்டாங்களா அதுனா? இல்ல இல்ல, அதுவும் சரிதான். இதுல எழுதக்கூடிய உலமாக்கள் எழுதுகிறார்கள், فَإِنَّ إِقْتِرَانُ بِذَلِكْ أَمْرٌ وَإِنْفَاذٌ كَانَ أَقْوَى. இந்த இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லி இருப்பது இருக்கிறதே, அது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த செய்தியை நிலை பெற செய்வது, அதை நிலைநாட்டுவது, அதுதான் இந்த இடத்துல துப்புனா பள்ளிகளை கெட்டுவது. அது முழுமையாக கெட்டுவதோ அல்லது பகுதி கெட்டுவதோ அல்லது பள்ளிக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வதோ எல்லாம் இதுல அடக்கம். எதுல? பள்ளிக்கு பள்ளியை உயர்த்துவது அப்படிங்கறதுல ஹதீஸ்கள்ல வருது. இது எர்ஃபா இப்ராஹிம் உல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். அந்த காபத்துல்லாவை பத்தி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிற போது, அல்லாஹு தஆலா அந்த காபத்துல்லாவினுடைய அந்த ஆலயத்தை உயர்த்துவதற்காக வேண்டி, எர்ஃபா உயர்த்துவதற்கு, கட்டுவதற்கு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லியிருந்தான். இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில், அதுல அந்த நின்று அந்த கல்லு தான் இன்னைக்கு மக்காம இப்ராஹிம். அது ஒன்னு ஒண்ணுமே அடையாளமாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று அந்த கெட்டி அந்த கல் இருக்கிறதே, அதுதான் இன்னைக்கு அடையாளமா அந்த இடத்துல நின்று தொழக்கூடிய ஒரு வாய்ப்பை. மக்காம இப்ராஹிம்ல போனோன்னு ரெண்டரை காய் தொழுவுங்க அப்படிங்கிறாங்க. அதை அல்லாஹ் ஒரு அடையாளமாக ஆக்கி இருக்கிறான். அதுல ஒரு பார்ட் மட்டுமல்ல, எல்லாமே அது கெட்டுவது, அதை பாதுகாப்பது, அதிலிருந்து சுத்தத்தை பேணுவது பள்ளிக்குள்ள, இது எல்லாமே அதுக்குள்ள அடக்கம். இதுல அசுத்தம் இல்லாமல் வைப்பது பள்ளியை முக்கியமான. ரெண்டாவது, பள்ளிக்குள்ள சத்தம் போடாமல் இருக்கிறது, துன்யாவினுடைய விஷயங்களை பேசாமல் இருக்கிறது, அது ஒரு முக்கியமான காரணம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிச்சதுல இதுவும் ஒன்று, பள்ளிகளுக்குள்ளே சத்தம் போடுவது. ஹதீஸில் வருது கியாமத்தின் அடையாளம் நாங்கள், துன்யாவுடைய பேச்சுகள் அதிகமாயிரும், வீட்டில் இருக்க முடியாட்டி இங்கே வந்து உட்காந்து பேசுவாங்க. பள்ளிக்குன்னு ஒரு எஹ்திராம் உண்டு, அதனுடைய ஹுதூதுகளுக்குள்ளே வேறு எதுவுமே கிடையாது. அதனுடைய அந்த பள்ளியினுடைய ஹுதூதுகள் இருக்கிறதளவா, அதுக்குள்ள வேறு எதுவும் கிடையாது. அது ஒரு கண்ணியம் வாய்ந்த ஒரு இடம், அது அல்லாஹ்வினுடைய இல்லம் என்று பெருமானார் சொன்னார். அதுல சொல்றாங்க, மன் பனா மஸ்ஜிதன் மிம் மாலிஹி பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. எவனொருவன் தன்னுடைய காசிலே தான் சம்பாதித்த நல்ல ஒரு என்னது, உண்மையிலே உழைச்சு கஷ்டப்பட்டு ஒரு காசு வரும்ல, காசு நிறைய வழிகளில் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு, அது எந்த வழியிலையும் அல்லாஹ் தாரா நமக்கு தருவான். இருந்தாலும் சில நேரங்களில் ரொம்ப அதுக்கு ஒரு முயற்சி எடுத்து ஒரு பண்ணியிருப்போம், அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்துருக்கும். அந்த மாதிரி காசை எடுத்து பள்ளியை கட்டுங்க. நல்லா நீ அந்த நல்லா ஸ்ட்ரைன் பண்ணி ஒரு சம்பாத்தியம் சம்பாதிச்சல்லவா, அந்த இதிலிருந்து எடுத்து நீ கட்டினால் பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டி தருவான் அப்படின்னு சொல்லிட்டு நாயம் சல்லாஹ் அலி செல்லம் ஹதீசுகளில் சொன்னாங்க. இன்னும் ஹதீசுகளில் வருகிறது, இமாம் ஹசனுல் பஸ்ரி அவங்க சொல்கிறாங்க, பள்ளியை கெட்டுவதுன்னா அதை கண்ணியப்படுத்துவது, தாபீமுல் மசாஜ், அதுக்கு தான் இந்த இடத்துல அர்த்தம். இதில் நிறைய சஹாபாக்கள் தாபீன்கள் நமக்கு கருத்து சொல்லி இருக்கிறார்கள். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்லி தருகிற கருத்து இருக்கிறதே, தாபீமுல் மஸ்ஜித், மஸ்ஜிதுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு சார். நீங்க நினைக்கிற மாதிரி வர்றது போறது அல்லது வந்து அங்கே எது வேணா ஹதீசுகளில் வருது, நான் சொல்ல இந்த இதுக்கு பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். மன் அஹ்ரஜ ஆதா, ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்றாங்க ரசூல்லா, நானே முதல் தடவை தான் இந்த ஹதீஸ் படித்தேன், இப்னு மாஜால இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு, இமாம் குர்துபி அதில் எழுதுறாரு. இந்த ஹதீஸ் முதல் முதலாக நேற்று இதை இந்த தப்சீருக்கு விளக்கம் பார்க்கும்போது தான் முதல் தடவை இந்த ஹதீஸை நான் படித்தேன். ஏ உலமாக்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நமக்கு வயசுக்கு மூத்தவங்க படிச்சிருக்கலாம், இருந்தாலும் நான் எப்படி நபி சொல்றாங்க, இன்னல் மசாஜித லயன்ஸவி மினன் நஜாஸ லயன்ஸவி மினன் நஜாஸ, பள்ளிவாசல்கள் இருக்கிறதே அது அசுத்தங்களை நஜீசுகளை, அது எங்க இருந்தாலும் சரி, உடல்ல வாயில எங்க இருந்தாலும் அதிலிருந்து அப்படின்னு சொன்னா சென்சபிள்னு சொல்றோம்ல. இப்ப ஒருத்தன் ஒரு காலில் ஏதாவது ஒரு சாணியை நெஞ்சிட்டு இப்படி நடந்து வர்றான், அல்லது வேற ஏதாவது அவன் கையில் ஏதாவது பட்டிருக்குன்னா நம்ம பக்கத்தில் வந்து அப்பதான் குளிச்சுட்டு கிழிச்சு நம்ம வர்றோம்னா என்ன செய்வோம் டக்குன்னு? ஒருத்தர் இப்படி வராரு சார், அழுக்கு எங்கேயாவது மேலே வேலை ஏறி என்னமோ செஞ்சு கையெல்லாம் அழுக்காக இருக்கு அவருக்கு, நம்ம அப்பதான் குளிச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணி வெளியே போறதுக்காக வேண்டி வர்றோம். அவன் டக்குன்னு அப்படி பக்கத்துல வந்து நம்ம மேல இப்படி இடிக்கிற மாதிரி வந்த உடனே நம்ம என்ன செய்வோம்? உணர்வுக்கு பேர் தான் அரபியில நஜீசுகளிலிருந்து மஸ்ஜிதுகள் தங்களுக்கு ஒரு விதமான ஒரு ஒரு அசுத்தத்தை அல்லது ஒரு இயலாமையை அல்லது ஒரு கஷ்டத்தை உணருது. கமா என்சவில் ஜில்து மினன்னார். இதை விட அதிகமா ரசூலுல்லா சொல்றாங்க. இந்த உதாரணம், ஒரு மனுஷனுக்கு ஒரு தீ பக்கத்துல பட வந்துச்சு அப்படின்னு சொன்னா தன்னுடைய தோல் சுடுது. நல்லா தூங்கிட்டு இருக்கான், திடீர்னு வீட்டுல தீ பிடிச்சி வச்சு படுத்துருக்கான். அந்த நெருப்பு வந்து வந்து தோலுக்கு பக்கத்துல வந்து என்ன அடிச்சு பரண்டு எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சுட்டா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா கையெல்லாம் சுடுது. அல்லது ஒரு தீப்பெட்டியை பொறுத்தான் கையில சுட்டு விட்டுருச்சு, அது கடைசி வரையும் இப்படி வச்சிருக்காரு. சுட்ட உடனே என்ன செய்வாரு? ஆஹா என்ன அருமை, அருமையாக சுடுகிறதே அப்படின்னு சொல்லிட்டு கவிதையா சொல்லிக்கிட்டு இருப்பான். டக்குன்னு தூக்கி வீசிடுவான். போடுறானா இல்லையா? நம்ம வாழ்க்கையில எத்தனை தடவை நம்ம பார்த்திருப்போம் கொளுத்தன தீக்குச்சியா அப்படி விடுறோம்ல. பெருமானா சொன்னார்கள், இந்த உணர்வு பள்ளிக்கு உண்டு. நான் நஜாசத்திலிருந்து பள்ளி வாசல்கள் அசுத்தத்தோடு வருகிறவர்களை இப்படித்தான் அது அனுமதிக்கிறது அல்லது அவர்களிடத்திலிருந்து இப்படித்தான் தடுத்து தன்னை ஆக்கி கொள்ளுகிறது. ஒரு விதமான ஒரு அன்சேஃப் அது ஃபீல் பண்ணுது. அதனால பி கேர், பி அவேர். அதுக்கும் உணர்வுகளும் உயிரும் உண்டு. நான் யார சொல்லலாம் என்ன செய்ய? நான் இட்ஸ் எ ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்னைக்கு தான் இந்த ஹதீஸே பார்க்குறேன், படிக்கிறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி நான் இந்த ஹதீஸை படித்ததில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புரிஞ்சிக்கூடிய அந்த தன்மை அல்ல நமக்கு தரணும். இந்த பள்ளிகளுடைய கண்ணியத்தை விளங்கிக்கூடிய கண்ணியம் நமக்கு தரணும், அல்ல தரணும். இப்ப நாயம் சொல்லி சொல்லுவாங்க, அதாவது இன்ன சஃபாவல் மருவத்தமின் ஷாயிர் இல்ல ஓமன் ஹஜ்ஜல். யார் ஒருவன் அதை கண்ணியப்படுத்துகிறானோ அது அவன் ஈமானில் தக்குவாவில் இருந்து உள்ளது. ஒமன் யுஅஸ்ஸிம் ஷாஇரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அந்த ஆயத்துல என்ன அழகா சொல்றான், ஒருவன் ஒரு பொருளை கண்ணியப்படுத்துகிறான். இப்ப அந்த சஃபா மருவா அப்படிங்கக்கூடிய அந்த இது இருக்கிறதே ஏற்கனவே இருந்த ரெண்டு சிலைகளுடைய அடையாளமாக ஆக்கப்பட்டவை தான் அவன், சஃபாவும் மருவாவும். அது அப்புறம் தூக்கி எறிஞ்சாங்க. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த சஃபாவையும் மருவாவையும் நீங்கள் கண்ணியப்படுத்தினு என்று சொன்னால் அல்லாஹுவினுடைய வீடு ஷாயர் அடையாளம், அல்லாஹுவினுடைய அடையாளம், அல்லாஹுவினுடைய வேதம் அடையாளம், இந்த தாடி அடையாளம். அதனாலதான் சொன்னாங்க, யாராவது ஒருத்தன் ஏன் தாடியை வச்சுக்கிட்டு இப்படி பண்ற அப்படின்னு கேட்க கூடாதான். யாராவது ஒருத்தன் தப்பு செஞ்சான் அப்படின்னு சொன்னா அது வேற இது வேற சார். நீங்க அந்த தப்பை சுட்டி காட்டலாமே ஒழிஞ்சு அவன்கிட்ட உள்ள ஒரு நல்ல குணத்தை அதோட ஈடுபடுத்தி தாடியை வச்சுக்கிட்டே இப்படிலாம் சரி அப்ப தாடி வச்சவன்லாம் திருடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. ஏன்னா அது கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய இடம். இது என் பெருமானாரின் சுண்ணா, இது என் பெருமானாரின் அடையாளம், இது என் பெருமானாரின் வெளிப்பாடு, என் நபியின் வெளிப்பாடு. நம்ம இங்கிருந்து அல்டிமேட்டா தெரிஞ்சோ தெரியாமையோ யாரை கேவலப்படுத்துறோம் அங்க வரையும் கொண்டு போயிடுறோம் நபி வரையும். அதனால அப்தின் ஷாயிர் அல்லா, ஏதாவது வகையில் ஒரு ஷாயிர் அடையாளத்தை கண்ணியப்படுத்தினால் உள்ள தக்குவா இருக்குன்னு அர்த்தம். உள்ள தக்குவா புரியுதா இல்லையா? அதனாலதான் அந்த காலத்துல உலமாக்கள் ஆலிங்கள் பெரியவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நான் வந்து இல்மி தாரி யார் ஏன்னா ஹதீஸ்லேயே வருது இல்லையா, உங்களிலே யாருக்கு குரான் அதிகமாக தெரிகிறதோ அவர் தான் உங்களுக்கு இமாம். அன்னைக்கு கூட நேற்று பேசினப்போ ஒரு இடத்துல சொல்லும்போது எல்லாரும் இப்போ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த சமுதாயத்துக்கு தலைவர்களே இல்லை, தலைவர்களே இல்லை, இப்போ இப்படி நடுத்தரில் நிற்கிறோம் நம்ம அப்படின்னு நிற்கிறோம். கிடையவே கிடையாது, நமக்கு தலைவர் உண்டு. உண்டு மட்டுமல்ல நல்ல சிறந்த தலைவர் உண்டு. நமக்கு ஒரே தலைவர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் அந்த அந்த தகுதிக்கு வருகிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. இமாமத்து மாதிரி அங்கங்கே நின்றுக்கலாம். இந்த இடத்துல இமாம் இருக்க, இமாம்னாலும் அவரும் தலைவர் தான், ஆனால் அந்த தலைவர் அல்ல. அந்த இடத்தை அடைக்கக்கூடிய ஒரே தன்மை ஒரே நிலை பெருமானாருக்கு மட்டுமே. அப்ப இமாமத் அப்படிங்கிறது ரசூல்லாவை வச்சு நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதான். எது வரையும்? இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வர வரை, அங்க இமாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர வரை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே தலைமைத்துவம் அங்க போயிடும், எல்லா முஸ்லீம்களும் அவருக்கு பின்னாடி ஒன்று சேரும். அது வரையும் வேறு யாருக்கு பின்னாடி ஒன்று சேரணுங்கிறது இல்லை, அப்படி சேர்ந்தாலும் அது வேற மாதிரி தான் போகும். நமக்கு தலைமை பெருமானார் மட்டுமே. நமக்கு அந்த தலைமை அழகாக இருக்கிறது, அந்த வழிகாட்டுதல்கள் அழகாக இருக்கிறது. அதை புடிச்சுக்கிட்டு அடுத்து நம்மளுக்கு யார் இப்ப வழிகாட்டுறது அப்படின்னா, அந்த குரானில எவர் அதிகம் தெரிந்தாரோ, அவர் சின்னவராக இருந்தாலும் சரியே, நாங்க பெருமானார் உங்களிலே இமாமத் செய்பவர் யார் என்று கேட்டால் குரானை அதிகம் ஓதி உணர்ந்தவர். நம்ம ஏற்கனவே இந்த ஹதீஸை நான் சொல்லியிருக்கேன். ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த சின்ன பையன், அவர் தான் 7 வயசு அவருக்கு, அவர் தான் அந்த ஊர்லேயே குரான் தெரிஞ்சவர். அவரை கூப்பிட்டு அங்கே வந்து இஸ்லாத்தில் வந்துட்டாங்க எல்லாரும், நீங்கள் போங்க உங்களை குரான் தெரிஞ்சவரை வச்சு தொழு வச்சுக்கங்கன்ட்டாங்க. அவரை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுட்டாங்க. அந்த சஹாபியை அவர் சும்மா ஒரு ஜட்டி மாதிரி ஒன்று போட்டிருக்காரு, அவ்வளோதான், ஒரு துண்டை கட்டியிருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை. ஊர் முழுக்க பின்னாடி நின்று தொழுவுது அந்த கூட்டம், அந்த அந்த தலைமைக்கு கீழே உள்ள எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ பின்னாடி நின்று தொழுதா, இவர் ருக்குவுக்கு போகும்போது இவருடைய வேட்டி மேலே தூக்கிது. 7 வயசு பையன், அவருக்கு என்ன தெரியும், 5 வயசு 7 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும், அந்த காலத்தில் அங்கே பெரியவங்களுக்கே கொடுத்துறதுக்கு ட்ரெஸ் இல்லையே. அப்போ அந்த கூட்டத்தில் ஹதீஸில் வருது, அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் சொன்னால், உங்கள் இமாமுக்கு முதல்ல அவருடைய அந்த பேக் சைடை மூடுறதுக்கு ஒரு துண்டு வாங்கி கொடுங்கயா, அவர் கீழே போனார்னா அவருடைய பேக் சைடெலாம் திறந்துக்குது. இது அப்படி ஒரு பெண் சொன்னால் என்றே எழுதப்படுகிறது, ஒரு பெண் சொன்னால் என்றே எழுதப்படுகிறது. அப்போ நம்ம சொல்லுது அவருக்கு நல்லது. அப்போ தான் ஊரில் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க, ஒரு பெரிய துணியை வாங்கிட்டு வந்து ரெண்டாக வெட்டி அவருக்கு மேலே ஒன்று போத்திக்கிறதுக்கும் கீழே கெட்டிக்கிறதுக்கும் கொடுத்தாங்க. அவர் சொல்கிறார், என் வாழ்க்கையிலே 2 துணி அணிந்தது என்னை பெருமானார் இமாமா ஆக்கியதற்கு பின்தான். எனக்கு என்ன ஒரு பெருநாள், அந்த சஹாபி சொல்கிறார், எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, என் வாழ்க்கையிலே நான் போட்டதில்லை, ரசூலுல்லா என்னைக்கு இந்த பையனை இமாமா ஆக்கியன்னு சொன்னாங்களே, எனக்கு 2 சட்டை, எனக்கு மேலே ஒன்று கீழே ஒன்று கொடுத்தாங்கயா, எனக்கு அன்னைக்கு தான் ஈதுன்னார் அவர். அப்படி வரலாறு பதிவு செய்கிறது அவர் பேசிய வார்த்தைகள். அப்போ இந்த இடத்துல அப்போ அந்த மஜ்லிஸுக்கு உயிர் இருக்கிறது, மஸ்ஜித் அப்படிங்கிறது அது உயிர் உள்ள ஒரு பண், அதுக்கு உணர்வுகள் உண்டு. அதனால தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களிலே யாராவது அந்த ஹதீஸில் வரும்னு நினைக்கிறேன், கீழே வருது, யாராவது உங்களிலே வெங்காயத்தையோ பூண்டையோ சாப்பிட்டு விட்டால், மன் அக்கலமின் ஹாதிஹி ஷஜரா யானி அத்தவும் லா யாதி என்ன மசாஜிதனா, நம் பள்ளிவாசல்களுக்கு அவர்கள் வர வேண்டாம். பெருமானார் சொல்லிட்டாங்க, பூண்டு அல்லது வெங்காயம் இது போன்ற சாப்பிட, இன்னொரு இதில் என்ன அதிகமாக வருது, அந்த அந்த வெங்காயத்தினுடைய தலை இருக்கும்ல, அது இங்கே நம்ம சாப்பிட்றதில்ல, அரபுகள் சாப்பிடுவாங்க, அதனுடைய கொலை, அதுக்கு லீக் அப்படின்னு சொல்கிறான், கிரீன் லீக் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளில் விற்கும் அந்த அந்த தலைகள் மேலே இருக்கும் இல்லையா, கீரை மாதிரி உள்ளது, அதையும் அரபுகள் சாப்பிடுவாங்க, அதையும் சாப்பிட்டால் நீங்கள் பள்ளிக்கு வர வேண்டாம். பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன்னா அது பள்ளிக்கு ஈதா, தொழு வரவங்களுக்கும் ஈதா, சிரமம் அது, அது பள்ளிக்கும் சிரமத்தை கொடுக்கும், அந்த வாசனையினால் பள்ளியும் சிரமம் அடையும், பள்ளியில இருக்கக்கூடிய மலக்குமார்களும் சிரமம் அடைவார்கள். அதனால நீங்க அந்த 3 பொருட்களை சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு வர வேண்டாம். அப்படி யாராவது சாப்பிட்டு வந்தால், ஹதீஸுகள்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அப்படி யாராவது சாப்பிட்டு வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பிடிச்சு கொண்டு போய் ஜன்னத்துல் பக்கீல விட்டுருங்கம்பாங்க. யாராவது ஒருத்தர் உப்பு உண்டு வெங்காயம் சாப்பிட்டுட்டார், ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கு அப்படின்னு சொன்னால், அவரை பிடிச்சி இவரை கொண்டு போய் ஜன்னத்துல் பக்கி, இப்போ தெரியுமில்ல ஜன்னத்துல் பக்கி இருக்கு இல்லையா, சஹாபாக்கள் அடங்கி இருக்க இடம், இவரை பிடிச்சி கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வாங்கன்றுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டாவது அவருக்கு நல்லா வாய் கழுவிட்டு அந்த வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவரை உள்ள அனுமதிங்க. சும்மாலாம் பெருமானார் இந்த சமுதாயத்தை விட்டுட்டு போல, நான் எப்பவும் சொல்ற மாதிரி, தரக்துக்கும் மலல் மில்லத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹா, ஒரு பேரொளியில் உங்களை நான் விட்டு போயிருக்கிறேன். நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்புகளை சரி பண்ணுறது எப்படிங்கிறது, இன்னைக்கு இமாம் சொல்கிறார் இல்லையா, எல்லாம் நேராக நெருக்கமாக நின்று கொள்ளுங்கள், வரிசைகளை பூர்த்தி செய்த பின் அடுத்த வரிசையில் என்ன சஃப்பு சுஃபு பக்கம் இன்ன தஸ்வியத சுஃபுஃபி மின் எகாமத்தி ஸலா, இந்த வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியாது, இமாம் சொல்லுவார் இன்ன தஸ்வியத சுஃபுஃபி மின் எகாமத்தி ஸலா, நீங்கள் சஃப்புகளை சரி செய்வதும் தொழுகையில் ஒன்று, இட் இஸ் ஆல்சோ எ பிரேயர். நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியுமா செய்வாங்க, ஒரு ஒரு படை தளபதி வந்து நின்று அந்த சப்பை எப்படி தெரிவித்துறாங்க, தொழுவையில் எல்லாரையும் நின்ன உடனே பெருமானார் பின்னாடி வந்துருவாங்க தன்னுடைய அந்த அந்த குச்சியோ இதையோ வச்சுட்டு, இங்கிருந்து கரெக்டா பார்த்து அதை ஒரு வேலையா பார்ப்பாங்கன்னு வருது, வித்தியாசம் இருக்குல்ல, எல்லாரும் நின்னுக்கீங்கயா அப்படின்னு சொல்றது ஒண்ணு, அதை ஒரு இங்கிருந்து அடுத்த சப்பு ஒழுங்கு நினைக்கிறீங்களே அடுத்த சப்பு சொல்லுவாங்க, இதுதான் இந்த சமூகத்தின் வெற்றி, இதுதான் இந்த சமூகத்தின் வெற்றி, எம்பெருமானார் சொல்லி கொடுத்தது. அப்ப இந்த பள்ளிவாசல்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில உணர்வுகள் உண்டு, அந்த ஈதாக்களை நாம் செய்யக்கூடாது. இன்னும் சில ஹதீஸுகள் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரெல்லாம் கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் ரெட்டார்டரா இருக்காங்களோ அவங்கள பள்ளிக்குள்ள அனுமதிக்காதீங்க, இதில் நம்முடைய உலமாக்களும் அஹ்ல சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய கருத்துலையும் வருது. இமாம் அபு ஹனீஃபா அவங்க சொல்றாங்க, அப்படிப்பட்டவர்கள் யாருனால இப்ப அவர் தொழுக வர்றாரு அப்படின்னு சொன்னா அவர் சத்தம் போடுறாரு தொழுகையில ஒருத்தர், அவருக்கு தெரியாது. சில நேரத்தில் அப்படி வருவாங்கல்ல, அவருக்கே தெரியாது ஏதாவது சத்தம் போடுறாரு, அதனால எல்லாருக்கும் சிரமம் இருக்கும், அல்லது அவர் ஒரு மாதிரி அவரால் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா அவரை வீட்டிலே தொழுது கொள்வது நல்லது, அந்த நோயிலிருந்து அவர் நிவாரணம் பெறுகிற வரை அப்படிங்கிறது யோகோபித்த அந்த உலமாக்கல்ல இமாம் அபு ஹனீஃபா அவர்களுடைய கருத்து. அப்ப இந்த மாதிரி செயல்களை இதை சாப்பிட்டு விட்டோ அல்லது இது போன்ற ஈதா தரக்கூடிய ஒரு நஜீசோடையோ ஒரு மனிதன் பள்ளிக்குள்ளே வரக்கூடாது, பள்ளிக்கென்று சில உணர்வுகள் உண்டு என்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்தாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா இது மன் அஃரஜா அதன் ஃபில் மஸ்ஜிதி பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. அடுத்த ஹதீஸ்ல நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் பள்ளியிலே நோவினை தரக்கூடிய ஒரு பொருளை வெளியே எடுத்து போய் போடுகிறாரோ, அதை சுத்தப்படுத்துகிறாரோ, ஏதோ ஒரு நஜீஸ் கிடக்கு, ஒரு பேப்பர் கிடக்கு, ஒரு இது கிடக்கு அப்படின்னு சொன்னா அதை கையில எடுத்து அல்லது ஒன்று கிடக்கு அதை பள்ளியை சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை எடுத்துட்டு போய் அதை சுத்தப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹு தஆலா அவருக்கு சுவனத்தை கட்டி தருவான், சுவனத்தை சுவனத்தில் ஒரு வீட்டை கட்டி தருவான் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய செய்தி. இப்ப பாத்ரூம் போறோம், சில நேரங்களில் பாத்ரூம் நல்லா இருக்கும், சில நேரங்களில் ஒரு மாதிரி இருக்கும், உடனே என்ன பாத்ரூம் இப்படி இருக்கு பள்ளியாச்சல்ல. இப்ப ரெண்டாவது இதுல பெரிய பிரச்சனை, இது சம்பந்தமாக உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரியல, நான் அப்படி மேலோட்டமா அதை படிச்சுட்டு வந்ததுதான் இந்த ஆயத்துக்கு விளக்க. இப்ப பாத்ரூம் போறதுக்குன்னே சில பேர் பள்ளியாச்சலுக்கு வர்றான்ல, சில ஊர்ல ஊர்லயே பாத்ரூம் இருக்காது, பள்ளியாச்சல மட்டும்தான் பாத்ரூம், வேற எங்கேயும் நேரம் பள்ளியாச்சலுக்கு காலையில எடுத்துட்டு வந்து பாத்ரூம் போயிட்டு வேற வழியா அப்படி போயிருவான், இங்கிட்டு உள்ள வரமாட்டான். இவங்க கதை எல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல, இந்த மஸ்ஜித் அவர்களை எப்படி அங்கீகரிக்கும்னு எனக்கு விளங்கல, எனக்கு புரியல, அது எப்படி உலமாக்கள் சொல்றாங்கன்னு பார்க்கணும், அதை ஃபிக்ஹி அடிப்படையில் அதனுடைய சட்டங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியல. அப்ப பாத்ரூம் போனா அந்த நம்முடைய மருகும் அசத்து போன வாரம் அதத்தினுடைய நினைவு நாள்னு போட்டிருந்தாங்க, மௌலானா நிசாமுத்தீன் பாக்கவி மெட்ராஸில் இருந்தாங்களே புரசை வாக்கத்தில் ஒரு மிகப்பெரிய முஃபஸர், இந்த தப்சீரை தமிழகத்தில் முதல் முதல்ல ஆரம்பித்து வச்சது அப்துல் வஹாப் பாக்கவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரியவங்க, அதுக்கு அடுத்து அந்த பணியை கிட்டத்தட்ட பல்லாண்டு காலங்கள் ரொம்ப அருமையாக ஒரு இன்வால்வ்மெண்ட்டாக செஞ்ச ஒரு ஆளுமை அப்படின்னு சொன்னால் தமிழகத்தில் நிசாமுத்தீன் ஹசரத். அல்லாஹ் அவருடைய குற்றங்களை மன்னித்து அல்லாஹ் ஹசரத்தினுடைய அந்த செய்த செயல்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய மன்னரவியினுடைய வாழ்க்கையை சுவனத்தினுடைய வாழ்க்கையாக ஆக்கி தருவானாக. எத்தனையோ நாள் அந்த வீட்டில் போயிருந்து ஹசரத்து கூட உட்காந்து நான் பேசிட்டு இருந்திருக்கேன், பக்கத்தில் உட்காந்து அந்த பாக்கியம் எனக்கு ரொம்ப ஒரு தருணம், நல்ல ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. ஒரு நாள் சொல்கிறாங்க, காலையில் இன்னைக்கு தப்சீர் இருக்குதா பார்த்துக்கிட்டு இருக்கேன், இவர் ஹைகோர்ட் நீதிபதி டைம் கேட்டிருந்தாரு கொடுக்க முடியாதுன்ட்டேன். யாராவது சொல்லுவாங்களா சார், அவர் ரூமுக்கு போனாலே அசரத் ரூமுக்கு அப்படி இருக்கும், ஒரு 10,000 கிதாப் இங்கிட்டு இங்கிட்டு எல்லா இடத்துலையும் அடிச்சு வச்சிருப்பாங்க, ஒரே பார்த்து பார்த்து அந்த கிதாபை. ஹைகோர்ட் ஜட்ஜி எதுக்கோ டைம் கேட்டாரு கொடுக்க முடியாதுன்ட்டேன், எனக்கு தப்சீர் பார்க்க வேண்டியது இருக்கு, நான் போய் சொல்லணும். நான் துபாயிலிருந்து வரும்போதெல்லாம் என்னை உட்கார வச்சு கேட்பாங்க, நீ தப்சீர் எப்படி பார்ப்ப, எத்தனை தப்சீர் பார்ப்ப, அதை எப்படி கிரகிப்ப, அதை எப்படி எழுதுவ, அதை எப்படி வெளிப்படுத்துவ, 600 பேர் வர்றான்னு சொல்றீ அந்த தப்சீர் கிளாஸுக்கு, என்னென்ன எனக்கு ஏதோ, அதாவது என் தகப்பனாரின் விட மூத்தவர்கள் அவரோட ரொம்ப சிநேகமானவர்கள், ஆனால் என்னிடத்துல என்ன ஒரு பெரிய மனுஷன் மாதிரி மாதிரி எனக்கு ஆச்சரியமா இருக்கும், நம்மளே சின்ன பிள்ளை இன்னும் 20 முடியலை, நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு தப்சீர் எப்படி பார்ப்பேன் எப்படி எழுதுவார். அப்புறம் சொல்லிட்டு ஒரு நாள் சொன்னாங்க, நான் எப்படி தெரியுமா தப்சீர் பார்ப்பேன் அப்படின்னு எனக்கு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, ஏறி இப்படி ஒவ்வொரு தப்சீராக பார்ப்பேன், இதை ஒரு நோட்டில் முதல்ல எழுதுவேன், அப்புறம் இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணுவேன், எதை முன்னாடி பின்னாடி சொல்லணுங்கிறத நான் அப்புறம் திரும்ப இது பண்ணிக்குவேன், அப்புறம் ஒரு ரெண்டாவது இதுவரையும் இத்தனை ஆண்டு காலம் நான் செஞ்ச தப்சீரனுடைய நோட் எல்லாம் இங்கே இருக்கு அப்படின்னு சார். நான் அன்னைக்கே நினைச்சேன் இவ எல்லாம் அல்லாட்ட வந்து நாளைக்கு நிற்குமே இவருடைய கபிரிஸ்தானில், எவ்வளோ பெரிய முயற்சி. அவர் யார் இப்படி சொல்லாட்டியும் கூட அவரை குத்தம் பிடிக்கவோ அடிக்கிறது கூட ஆள் கிடையாது, ஏன் அதை நீங்கள் இப்படிலாம் சொல்லியாருங்க. ஆனால் அது அது ஒரு முறையாக ஒரு ஃபாலோ பண்ணி எல்லா கிதாபையும் பார்த்து ஹதீஸுகளை ஒன்றா எழுதி அப்புறம் அதை ஒரு தனியாக தொகுத்து ரெண்டாவது ஒரு புத்தகத்தில் மேலே கீழே அதை ஆக்கி எது எதுலாம் முக்கியமாக தேவையோ அதை அப்படியே கம்பைல் பண்ணி கொண்டு வந்து எவ்வளோ பெரிய முறை. அல்லாஹு தஆலா அந்த ஆளுமைகளை, அது போன்ற ஆளுமைகளை அல்லாஹு தஆலா சமுதாயத்தில் உருவாக்கி தருவானாக, அந்த ஆளுமைகளை அல்லாஹு தஆலா பொருந்தி கொள்வானாக. அந்த அதிர்த்தினுடைய போன வாரம் அதிர்த்தினுடைய நினைவு நாள். அப்ப இந்த பள்ளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முக்கியத்துவத்தை சொன்னார்கள், அதுல ஒன்னு இந்த பொருட்களை சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு வரும். இன்னொரு ஹதீஸ்ல வருது, அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், அமரனா ரசூலுல்லாஹ் அன் நத்தஹிதல் மசாஜித ஃபி துவர் அன் துதஹிரா வ துதய்ய, உங்களுடைய வீடுகளில் ஒரு பகுதிகளை பள்ளியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள். இது எதுக்குன்னா ஆணுக்கள்ல, இது வந்து ஆம்பளைகளுக்கு நீங்க அங்கேயே பள்ளியை கட்டி இருந்துக்கலாம்னா நிறைய பெரிய பெரிய இடங்களா கட்டி இதுவரையும் செஞ்சிருப்பாங்க. இது ஆணுக்கான செய்தி அல்ல, பெண்களுக்கு. அதனால ஆயிஷா சொன்னாங்க, நீங்க தொழுகிறதுக்குன்னு ஒரு பகுதியை வச்சுக்கங்க, வீடு முழுக்க நாங்க பயன்படுத்தணும்னு கசகசன் ஆக்கிட்டு அப்புறம் பிள்ளையும் அங்கேயே ஒண்ணுக்கு இருக்க அங்கேயே ஆகி போவேன், அப்புறம் அதையே தொடச்சிக்கிட்டு அது மேல முசல்லா போட்டு தொழுவாதீங்க. உங்கள் தொழுவதற்கென்று ஒரு மன திருப்தி வேண்டும். அப்ப அந்த இடம் தத்தையு நல்ல வாசனை பொருந்தியதாக சுத்தமானதா இருக்கணும். அப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன இடத்தை நீங்க தொழுகிற இடத்த கூட அது தொழுகிற இடம்னு ஆக்கி அந்த இடத்துல ஓதுவேன் தொழுவேன்னு ஆக்கி உங்கள் கணவர் உங்கள் குழந்தைகளுக்கு அதை அறிவுறுத்து விடுங்க. இந்த இடமா அம்மா தொழுகிற இடங்க போவாதேன்னு சொல்ற அளவுக்கு உங்கள் குழந்தைகள் இருக்க வேண்டும். புரியுதா? அப்போ அந்த ஒரு முக்கியமான செய்தியை அல்லாஹு தஆலா நமக்கு இந்த ஆயத்தை, இதே மாதிரி இப்ப பார்த்தோம்னா நிறைய ஹதீஸுகள் இன்னும் இருக்கு, நான் முடியல இது நிறைய இன்னும் இது சம்பந்தமா சொல்ல வேண்டி இருக்கு. இமாம் இது குர்துபியே இவ்வளவு எழுதியிருக்காருனா, இமாம் இப்னு கதீர் கொட்டி இருக்காரு இந்த ஆயத்துக்கு பின்னாடி. இந்த சமூகம் எதை விளங்கணும், இந்த சமூகத்தினுடைய அடையாளம் என்ன, இந்த சமூகம் எதை எதை கண்ணியப்படுத்துவதற்கு இன்றைக்கு மறந்து இருக்கிறது. பாபர் மசூதி போயிருச்சு அப்படிங்கறது சும்மா சத்தம் போடுக்கிறமே ஒளிஞ்சு அது இங்க தக்கினுங்கிறான் அல்லாஹ். நீங்க அதை சாமானியமா நினைக்காதீங்க. நாளை அல்லாஹ்வினுடைய சமூகத்தில் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் நீங்கள். யாரோ ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் சொல்றதல்ல, அந்த கண்ணியம் இங்க இருந்தா உன் வீட்டுல ஒரு அரை செண்டை தூக்கிட்டா நீ விட்டுருவியா? விட்டுருவியா? எவ்வளவு வலிக்கும், எத்தனை கோர்ட்டுக்கு போவ, எத்தனை போகுது வருது. அல்லாஹ்வினுடைய நாட்டம்ங்கிறதுலாம் வேற, நமக்கு வலித்ததா அப்படிங்கறதுதான் அங்க முக்கியம். எனக்கு வலிச்சிருச்சா, அது போச்சுங்கிறது என்னிடத்தில் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. ஏற்படுத்திருந்துச்சுன்னா நாளைக்கு அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தை அதுக்கு கூலி உண்டு. என் வீட்டிற்காக வேண்டி வருத்தப்பட்டவன் நீ. அதே மாதிரி நிறைய செய்திகள் அந்த இதன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இந்த இதன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், வெறும் அனுமதி அப்படிங்கக்கூடிய அந்த தப்சீர்ல எழுதி இருக்கக்கூடிய சட்டமாக்கப்பட்டதுன்னு அர்த்தம் அல்ல, அதற்கு பின்னாடி ஒரு பெரிய செய்தி அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான். இதன் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு நான் அதை படிச்சுட்டு அழுதுட்டேன். அதுக்கப்புறம் ரிஜாலுன் லா துல்ஹீஹிம், ரிஜால்கள் சில ஆண் மக்கள் ஆளுமை உடையவர்கள் ஆண்பை ஆண்மை உடையவர்கள் அப்படின்னு சில பேரை குறித்து அல்லாஹு தஆலா பேசுறான். டைம் ஆயிடுச்சு, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அதை கேட்கிறவரை எதை சொன்னோமோ அதை புரிந்து கொள்ளுகிற நம்ம எதை விளங்கிக்கிட்டோமோ நம்ம பிள்ளைகள்கிட்ட பள்ளிவாசல் கண்ணியவன இதுவரையும் இல்லாட்டியும் கூட வீட்டில் பெண்களுக்குன்னு ரூம்புக்குள்ளே கூட ஒரு இடத்த இங்கே தொழுதுக்குமா, இனிமேல் அந்த இடத்துல பிள்ளைகளை கொண்டு வராதிங்க, வேற எதையும் வைக்காதீங்க, அதை அசுத்தப்படுத்தாதீங்க. தொழுவதற்கென்று உள்ள ஒரு பகுதியை அதை ஆக்கி வச்சுங்க, அதை சுத்தபத்தமாக வச்சுங்க, அதை நல்ல நறுமணம் கமழுகிற இடமாக வையுங்க. தொழுகைக்கு வரும்போது கூட பெருமானார் சொன்னாங்க, தொழுகைக்கு போகும்போது நல்ல அத்தர்கள் அடித்து நறுமணம் கவலை நல்ல ஒரு சந்தோஷம், அந்த பள்ளியை கமகமன்னு இருக்கணும். வந்துட்டு பாத்ரூம் போயிட்டு ஏண்டா இங்கே வந்தோங்கிற அளவுக்கு சில பள்ளிகளில் பாத்ரூம்களை ஆக்கி வச்சு அந்த நிலைமைகள் இருக்கக்கூடாது. பள்ளிகள் அப்படிங்கிறது ரசூல்லா சொன்ன மாதிரி அதற்கு உணர்வு உண்டு, உயிரும் உண்டு. நாளை அல்லாஹ்வின் இடத்திலே பதில் சொல்லும், அது கேள்வி கேட்கும்ங்கிற ஹதீஸும் உண்டு. அந்த ஹதீஸும் பின்னாடி வருது. நாளை அல்லாட்ட போய் நம்மளை நிப்பாட்டி வச்சு கேள்வி, யாரெல்லாம் இங்கே இமாமா இருந்தாங்களோ, முஅத்தின் யாரோ, நிர்வாகி யாரோ, அத்தனை பேரையும் கூப்பிட்டுருவோம் அப்படின்னு ஹதீஸில் வருது. அது ஒரு உருவமாகவே வரும், வந்து அல்லாட்ட சொல்லும் இவன் பூரா நிர்வாகி என்னை எப்படி வச்சுருந்தான்னு கேள்வி. அல்லாஹ் புரிகிற ஆற்றலை தருவானாக, விளங்கி கொள்ளுகிற கண்ணி எதை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதரும் நமக்கு சொல்லித் தருகிறார்களோ அதை சரியத்தினுடைய அடிப்படையில் கண்ணியப்படுத்துகிற நல்ல மக்களில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லீம்களையும் ஆக்கித் தருவானாக. எதை கேட்டோமோ அதை புரிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பார்ட்டாகவே ஆக்குகிற மக்களாக அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வதோடு, அடுத்த வாரம் இந்த குரான் கேட்கிற வரை அந்த சிந்தனையோடு இருக்கிற அந்த அகல குரான்களில் குரான் வாசிகளில் அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் உலகத்திலே உள்ள அனைத்து இஸ்லாமிய பெருமக்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.